யாக்கோபு முதலாவது நிருபம் ரெண்டாவது வசனத்திலிருந்து நான்காவது வசனங்கள் வரையும் வாசிக்கிறேன், கேளுங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. இப்பொழுது மியன்மார் என்று சொல்லப்படுகிற, முன்பு பர்மா என்று அதுக்கு ஒரு பெயர் இருந்தது, அந்த மியன்மார் நாட்டுக்கு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக போன ஒரு பெரிய பேப்டிஸ்ட் மிஷனரி அட்டோனிராம் ஜட்சன், அந்த ஜட்சன் வந்து அப்படி அங்கு போவதற்கு முன்பாக ஆன் என்ற பெயர் கொண்ட ஒரு அழகான ஒரு இளம் வாலிப பெண்ணை திருமணம் செய்தார். ஆனால் திருமணத்துக்கு முன்பாகவே கூட அதனுடைய மாமனாருக்கு பார்த்து சொன்னார், நான் இப்படி திருமணத்துக்கு பிறகு மியான்மாருக்கு ஊழியம் செய்வதற்காக போகிறேன்னு சொல்லி. வந்து நியூசிலாண்டில் இருந்து நான் இந்தியாவுக்கு ஊழியம் செய்யறதுக்காக போகிறேன்னு சொல்கிற மாதிரி இல்லைங்க. அந்த காலம், அந்த காலத்தில் அமெரிக்காவிலிருந்து பர்மாவுக்கு ஊழியம் செய்ய போகிறேன்னு சொன்னால் ரொம்ப பேர் அப்போவே இருதய நோயில் செத்துருவாங்க. அன்னைக்கு இந்த மாதிரிலாம் பிளான்லாம் அதெல்லாம் இல்லை. கப்பலில் ஏறி உட்காந்தா 6 மாதம் ஆகும். 6 மாதம் ஆகிறது முன்ன வந்து சேரத்துக்கு முந்தையே உயிர் போனாலும் போயிடும். இல்லையம் கேரி அந்த மாதிரி காலம் யோசிச்சு பாருங்க. ஒரு அருமையான ஒரு பெண்ணை வளர்த்து இப்படி திருமணம் செஞ்சு கொடுத்து, அது திருமணத்துக்கு முடிஞ்சு 1 மாதம் கூட இல்லை இவர் பர்மாவுக்கு போகிறான்னு சொன்னால், அது வந்து ஆக்சுவலி நல்ல அறிவோட உயிரை இழக்கிறதுக்கு போகிற மாதிரி அந்த காலத்தில் மாமனாருக்கு எப்படி இருக்கும். ஆனால் மாமனார் ஜட்சனை பார்த்து சொன்னார், அதை நான் என்னுடைய மகளுடைய கையிலேயே விட்டுடுறேன் அந்த தீர்மானத்தைன்னு சொல்லி. ஆகவே ஜட்சன் சொன்னதை கேட்டு ஆனும் கூட ரொம்ப விருப்பப்பட்டு அவள் ஒத்துக்கொண்டான். அவங்கெல்லாம் வாலிப வயசில் இருந்தாங்க, ரொம்ப வயசானவங்க கூட இல்லை. திருமணத்துக்கு பிறகு அவங்க கப்பல் ஏறி, உடனடியாக திருமணம் முடிஞ்ச பிறகுவே கப்பல் ஏறி அவங்க மியான்மாருக்கு வந்தாங்க. வந்து இறங்கின பிறகு வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, அமெரிக்காவிலேருந்து வாழ்ந்துட்டு அப்படி அந்த காலத்தில் மியான்மாரில் வந்து வாழ்கிறதுங்கிறது ரொம்ப லேஸ் இல்லை. நம்ம ஊர்லாம் அந்த காலத்தில் வந்தப்போ மலேரியா கண்ட மாதிரி இருந்துச்சு, சாப்பாடு பிரச்சனை என்னென்னமோ இருக்கும், ஒரு நாள் வாழ்கிறதே கஷ்டம். ஏதாவது ஒன்று பண்ணிடும், சாப்பாடு இல்லாட்டி தண்ணி இல்லாட்டி கொசு ஏதாவது, அந்த மாதிரியான ஒரு மோசமான நிலைமை. அந்த நேரம் மியான்மாரில் கூட சட்டம் ஒழுங்குங்கிறதே இல்லாமல் இருந்துச்சு. அது வந்து ஒரு ட்ரைபல்ஸ் மலசாதி மக்கள் மாதிரி அவங்களால் ஆளப்பட்டு அவங்களுக்கு இடையிலையும் கூட ரொம்ப போர்லாம் நடக்கும். அப்படிலாம் நடந்தால் அவங்க கொன்னே போட்டுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில தான் அவங்க ரெண்டு பேரும் அங்கே போய் இறங்கினாங்க ஊழியம் செய்கிறது. அப்போ நாட்டில் ஆண்டு கொண்டிருந்த ராஜா செத்து போயிட்டான். செத்து போன உடனே இன்னொருத்தன் வந்து அரசனாக வந்தான். வந்த உடனேயே செஞ்ச முத காரியம் ஜட்சனை தூக்கி ஜெயிலில் போட்டது தான். என்ன சொன்னால் முத ராஜா அனுமதி கொடுத்து இவர் வந்திருக்கலாம், அப்போ ரெண்டாவது வந்தவன் அதெல்லாம் மாற்றணும்னு சொல்லி எல்லாம் பண்ணுவாங்களே, இங்கே கூட நடக்கும். அந்த மாதிரி தூக்கி அவரை சிறையில் போட்டாங்க. 1 வருஷம் ஜட்சன் சிறையில் இருந்தார். எப்படி இருக்கும் மன நிலையை யோசிச்சு பாருங்க, ஆனுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்புறம் அவர் 1 வருஷத்துக்கு பிறகு அவரை அங்கேருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. ரிலீஸ் பண்ணி விட்ட பிறகும் கூட ஊழியம் காரணமாக ஜட்சன் ஒரு இடத்துக்கு போக வேண்டி இருந்தது. அந்த காலத்தில் தூர பிரயாணம்னு சொன்னால் கொஞ்சம் காலத்துக்கு திரும்ப வர முடியாது, ட்ராவல் பண்ணால் இன்னைக்கு மாதிரி இல்லை. சென்னையிலேருந்து வருகிறதுக்கு ஆக இருந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ண உடனே அந்த காலமாக இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். உடனே ஒரு இன்னொரு ஃப்ளைட்டை பிடிச்சி திருச்சிக்கு வந்து காரை எடுத்து வந்து இறங்கிட்டோம். அவ்வளோ ஈஸியாக ட்ராவல் பண்ணக்கூடியதாக இருக்குது இன்னைக்கு. அப்போ அப்படி ஜட்சன் வந்து ரொம்ப தூரம் போயிருக்கிற நேரம் ஜட்சனுக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. ஆனால் அந்த லெட்டர் வந்து அந்த காலத்தில் உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா, எனக்கு ஞாபகம் இருக்குது. சொல்கிற நேரமே இவருக்கு என்ன வயசாகிருக்குன்னு யோசிப்பீங்க. அப்படியெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முந்தையில் லெட்டர்லாம் போட்டு முக்கியமானது இதுன்னு சொன்னால் ஒரு சீல் வச்சுருப்பாங்க, தெரியுமா? சீல் கட்டை ஒன்று வச்சு மெழுகுவத்தியில் பார்த்து போட்டு வைப்பாங்களே, ரெட்டாக இருக்கும். ஆனால் இவருக்கு வந்த லெட்டரில் கருப்பு சீல் போட்டுருந்துச்சு. கருப்பு சீல் போட்டாங்களே அது சந்தோஷமான செய்தி வரலன்னு தான் அர்த்தம்.
அப்ப அது கிடைச்ச உடனே ஜட்சன் என்ன செஞ்சார், ரொம்ப கவனமா அதை பிரிச்சாரு. பிரிக்கிற நேரமே அவர் மனசு போச்சு. என்ன, அவருக்கு மகள் இருந்தா மரியான்னு பேரு, பிறந்திருந்து ரொம்ப சின்னதா. மரியாவுக்கு தான் எதுவும் ரொம்ப சோமலாம் போச்சோ, சின்ன பிள்ளை வளர்ந்து வர்ற நேரம் சோமலாம் போகும்ல. அப்படி அது சோமலா போனதுனால ஆன் வந்து அவளை பார்த்துக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு அந்த துக்கத்துலனால எதுவும் கஷ்டப்படுறாளோ அதான் செய்தியா இருக்குமோன்னுலாம் அவர் நினைச்சுக்கிட்டு அதை பிரிச்சாரு. பிரிச்ச உடனே இது வந்து 1826 அக்டோபர் 26 லெட்டர் எழுத தேதி எழுதப்பட்டிருந்தது. அதுல இருந்தது இந்த வாசகங்கள் தான். அன்பான ஐயா, என் வாழ்க்கையில் ரொம்ப அதிகமான துன்பத்தை எல்லாம் நீங்க அனுபவிச்சு மற்றவங்களுக்கெல்லாம் உதாரணமா இருக்கிற ஒரு மனுஷன். ஆகவே நான் ரொம்ப சொல்ல வர்ற காரியத்தை ரொம்ப பீடிகையெல்லாம் போட்டு முன்னுரையெல்லாம் போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி உங்களுக்கு நான் துன்பம் கொடுக்க விருப்பம் இல்லை. அப்படியே செஞ்சாலும் கூட அது வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துங்கிறது எனக்கு தெரியும். ஆகவே இந்த துக்கமான ஒரு செய்தியை ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அதுல என்ன வார்த்தைகள் இருந்ததுன்னு சொன்னா, திருமதி ஜெர்சன் இப்பொழுது உயிரோடு இல்லை. ஜெர்சன் அந்த லெட்டரை பார்த்தாரு, அவர் கண்கள் எல்லாம் அந்த வார்த்தைகள்லயே பதிஞ்சு போயிருந்தது. அதனுடைய அர்த்தத்தை அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவும் முயற்சி செய்தார். அப்படியான ஒரு சூழ்நிலையில யாராவது உங்ககிட்ட ஆலோசனை கேட்க வந்தா என்ன சொல்லுவீங்க? ஊழியக்காரனா இருக்கிறீங்க இல்லையா, மாதிரி ஒரு துன்பத்தோட ஒருத்தர் உங்ககிட்ட வந்தா கஷ்டமான நிலையில என்ன ஆலோசனை சொல்லுவீங்க? 2-4 வரையும் இந்த வசனங்களை வாசிச்சோம். இந்த வசனங்களை நம்ம ரொம்ப சிந்திச்சு பார்ப்போம். இந்த நேரத்தில் அந்த வசனங்களின் மூலமாக துன்பங்கள் தொல்லைகள் எல்லாம் மெய்யானவை, அது வாழ்க்கையில் சகஜமாக ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி அதனுடைய தன்மையை பற்றியும் அதை எப்படி எதிர்நோக்குகிறது என்பதை பற்றியும் யாக்கோபு நமக்கு தெளிவாக அழகா வல்லமையோட கூட சொல்லிக் கொடுக்கிறார். இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிற பலவிதமான சோதனைகள்ங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை சோதனை, இந்த வார்த்தை பல தடவை வருகிறது. 13 வசனத்திலையும் அதே வார்த்தை தொடர்ந்து பயன்படுத்தப்படுகிறது. ஆனா இங்க 2 வசனத்திலையும் 13 வசனத்திலையும் பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகள் அந்த சோதனைன்னு இருந்த பொழுதும் மூல மொழியான கிரேக்க மொழியில அது 2 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா, அது 2 விதமான அர்த்தத்துல, அதாவது வார்த்தை ஒண்ணு தான், அந்த கிரேக்க வார்த்தை ஒண்ணு தான், ஆனா இங்க தமிழ்ல ரெண்டையுமே சோதனைன்னு தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனா 2 சோதனைகளை யாக்கோபு பேசுகிறார். 2 12 வரையும் அவர் பேசுகிற சோதனை ஒரு விதமானது, 13 அவர் சொல்லிட்டு போற சோதனை இன்னொரு விதமானது. என்ன வித்தியாசம், 2 யாக்கோபு நமக்கு விளக்கிக்கிட்டு இருக்கிற போற சோதனை வந்து நமக்கு வெளியில இருந்து வந்து நம்ம தாக்குகின்ற சோதனைகள். சரிங்களா, நமக்கு வெளியில இருந்து வர்றது, வெளியில இருந்து வந்து நம்ம தொல்லைகள் வந்து நம்ம தாக்குனாலும் கூட நம்ம இருதயம் கஷ்டப்படும், அதெல்லாம் உண்மைதான். ஆனா இதெல்லாம் முக்கியமா வெளியில இருந்து வர்ற சோதனைகளை பத்தி தான் 2:12 வரையும் சொல்லுகிறார். 13 வர்ற சோதனைகள் வந்து நம்ம இருதயத்திலிருந்து வர்ற காரியங்கள், நம்முடைய இருதயத்தை பயன்படுத்தி தொல்லைப்படுத்துகின்ற காரியங்கள். இதை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு தான் யாக்கோபு படிக்கணும். ஆகவே இந்த சோதனைன்னு கூட 2 சொன்னாலும், பலவிதமான சோதனைகள் சொன்னாலும், ஆங்கிலத்தில் அதை ட்ரையல்ஸ் சொல்லலாம். ட்ரையல்ஸ் இப்ப 13 வாரத டெம்டேஷன் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பாங்க. டெம்டேஷன் சொல்லு, தமிழ்ல அது சோதனைன்னே தான் போட்டிருக்கு. இப்ப இந்த வெளிப்புறமாக இருந்து வருகின்ற அந்த சோதனைகளை தான் 2 யாக்கோபு சொல்லுகிறார். இதெல்லாம் நமக்கு வெளியிலிருந்து, நமக்கு புறத்திலிருந்து வந்து நம்மை பாதிக்கும். 1 Peter 4 பார்ப்போம். 1 Peter 4 2 வாசிக்கிறேன் கேளுங்க. 12:13 அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படி, இதே வார்த்தை தான் இல்லைங்களா, சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகின்ற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள்.
இப்போ இதெல்லாம் வெளியில இருந்து வர்ற சோதனைகளை தான் அவர் சொல்றாருங்க. அதாவது உங்களுக்கு வருகிற சோதனைகள் அதை வந்து நீங்க எப்படி பார்க்கணும், அந்த சோதனைகள் எப்படிப்பட்டவை, உங்கள் நடுவில் பற்றி எரிகின்ற அக்கினி மாதிரி சாதாரணமானது இல்லை. சில நேரம் நமக்கு அப்படிதான் இருக்கும். தபசரத்திரம்லாம் வாசிச்சு பார்த்தா அவர்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகள் துன்பங்கள் எல்லாம் இந்த மாதிரி தான். ரத்தப்பழி கொடுத்து உயிரை இழந்திருக்கிறாங்க. பவுலுக்கு நடந்தது, பேதுருவுக்கு நடந்தது, தேவானுக்கு நடந்தது, இயேசுவுக்கு நடந்தது, அப்படி நடந்திருக்கு. வில்லியம் டிண்டே, லாட்டிமர், ஹியூ லாட்டிமர்னு நெருப்புல வச்சே உயிரோடு எரிச்சாங்க அவரையும் ரெட்லியையும். இந்த மாதிரி சப வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அது சில நேரம் அப்படி தான் இருக்கும், பற்றி எரிகின்ற அக்கினி மாதிரி. ஆனால் அப்படி சோதனை வருகிற பொழுது அது இப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை ஏதோ புதுமை என்று திகையாம பார்த்தீங்களா, அப்படிதான் நினைக்க கூடாது. என்ன ஏதோ புதுசா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா ஏதோ வந்திருக்கேன்னு நம்ம நினைக்க கூடாதான். கிறிஸ்தவர்களுக்கு அது பற்றி எரிகிற அக்கினி மாதிரி இருந்தாலும் கூட ஏதோ நான் வாழ்க்கையிலேயே கேள்விப்படாம புதுமையான ஒன்று வந்த மாதிரி நம்ம ஒரு நாளும் நினைக்க கூடாதுன்னு பேதுரு சொல்லுகிறார். அப்ப பேதுரு யாக்கோபு சொல்லுகிறதோட ஒத்து போறாருங்கிறத நம்ம நினைச்சிடும். அப்படித்தான் இருக்கும் சோதனைகள், வெளியிலிருந்து வர்றது, நம்ம தாக்குகின்ற சோதனைகள். கிறிஸ்தவர்களாக இருந்த பொழுதும் அப்படி வரும். வருகிற பொழுது நம்ம ஏதோ இது புதுமையானது ஒண்ணு நினைக்க கூடாது. ஆனா அவையெல்லாம் பலவிதமான கோணத்துல, பதவியில் பலவிதமான ரூபத்துல நமக்கு வந்து சேரும். நம்முடைய விசுவாச அறிக்கை உங்களுக்கு எல்லாம் தமிழ்ல கிடைச்சிருக்கும். அந்த விசுவாச அறிக்கைய வந்து சொல்லுகிறது, அதாவது பலவிதமான நமக்கு ஏற்படும் இயற்கையில ஏற்படுகிற ஸ்டோம்ஸ் மாதிரி. இப்ப வந்து பாகிஸ்தான்ல டிவியில பாத்தீங்களா, பயங்கரமா மழை பெஞ்சு ஒரு மாச கணக்குல பெய்யறதெல்லாம் ரெண்டு மூணு நாள்லயே பேச செஞ்சிருச்சு. 1100 பேர் உடனடியா அழிஞ்சு போயிட்டாங்க. அதெல்லாம் சரி பண்றதுக்கே எத்தனையோ வருஷம் ஆகும். இந்த விதமான சோதனைகள் அந்த மாதிரி இருக்கும், வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இருக்கின்ற கட்டடங்களை எல்லாம் தகர்த்து கொண்டு எரிகிற மாதிரி, ஒரு தண்ணீர் பெருகி வழுகிற மாதிரி நதியை போல கூட இருக்கும். அது வந்து நம்ம தாக்குமா, அடிக்கடி தாக்குமா இல்ல. இன்னொரு இடத்துல விசுவாசத்தை பத்தி அந்த விசுவாசம் தலைப்புல கொடுத்திருக்கின்ற விசுவாச அறிக்கையில, நம்முடைய விசுவாசமானது அடிக்கடி தாக்குதலுக்கு உள்ளாகி பலவீனப்படுத்தப்படும் எழுதி வச்சிருக்கிறது. விசுவாசத்துக்கு அடிக்கடி தாக்குதல்கள் ஏற்படும், அந்த நேரம் நமக்கு சோர்வு ஏற்படாம இருக்காது. அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். யாராவது வந்து சொன்னா நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கேன், வாழ்க்கையில தொல்லைகள்ல ஒண்ணுமே விசுவாசத்துல உறுதியா இருந்திருக்கிறேன்னா பொய் சொல்லக்கூடாதுன்னு வேதம் சொல்லுதான் பொய் சொல்றான். 10 கட்டளைகளை ஒண்ணு மீறறான்னு தான் அர்த்தம். அது வரும். இந்த வருஷம் பூரா இன்னும் எனக்கு ஒரு நாள் கூட ஓய்வு எடுக்க முடியல, அந்த மாதிரி வேலை. ஒரு நாள் நானும் வைஃபும் டிரைவ் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் பக்கத்துல தான் இருக்கிறாங்க, பார்க்க போட்டிட்டு போற நேரம் அப்ப நான் வந்து அவங்க அம்மா கேட்டாங்க, என்ன நீங்க ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க? பேச மாட்டேங்கிறேண்ணா. பேசலையா? ஓகே அப்படின்ட்டு ரோட்டை பார்த்து டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் உண்மையிலேயே ஒன்றும் பேசல. அப்போ தான் எனக்கு தெரியுது என்ன திடீர்னு நான் ரொம்ப இதாக இருக்கிறேன்னு. என் மனசெல்லாம் எங்கேயோ இருக்கு. எஸ் அதுமோ கொஞ்சம் காலையிலேருந்தே அப்படி தான் இருக்கு. ஆனால் எனக்கு உடம்புலாம் நல்லா தான் இருக்கு, எனக்கு ஒன்றும் வியாதியெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கு, பட் ஐ எம் நாட் ரைட். உடனே போய் இறங்கி ஒன்று சொன்னேன், ஐ நீட் அ ஹாலிடே அப்படின்னு அன்னைக்கே தீர்மானம் பண்ணோம். எப்போ அடுத்த ஹாலிடே எடுக்கலாம், ஒரு 1 month சொல்லி டிசம்பர் மாதம் ஹாலிடே எடுக்கிறேன்னு தீர்மானம் பண்ணியாச்சு. ஏன்னா இவ்வளோ வேலை செஞ்சா நமக்கு என்ன அங்கே எந்திர உடம்பா இருக்குது இல்லையே, எல்லா மனுஷனுக்கு இருக்க உடம்பு தான் இருக்கு. சில பேர் என்ன பாஸ்டர்ஸ் எல்லாம் நடிக்கிறது, நமக்கு சோர்வே வராது, ஒன்றும் வராது, எல்லாம் என்னமோ தெய்வீக உடம்பு, தெய்வீக இருதயம் இப்படி கிடைச்ச மாதிரியே நினைச்சிக்கிட்டு இருக்குது. எதுவும் நோய் இருந்தா கூட சொல்ல மாட்டாங்க, நடிப்பாங்க, ஐயோ அதெல்லாம் தப்பு. இப்போ ஹாலிடே வேணும். நான் எப்போ ஒரு விளவு இல்லாம நான் ஒவ்வொரு வாரத்துல 3-4 ஆகுது 5 கிலோமீட்டர் ஓடிடுவேன். ஒழுங்கா தான் சாப்பிடுவேன், அளவோட தான் சாப்பிடுறது. 5 கிலோமீட்டர் ஓடுறது, ஜிம்முக்கு போறது தவறுறது இல்ல. வாரத்துல 4 days போயிடுறது, இருந்தும் கூட சோர்வு வருதுன்னா அதுக்கு மேலையும் ஒண்ணு செய்ய வேண்டி வருது. என் வேலை செய்கிற அளவுக்கு அது பத்தாம இருக்குன்னு ஹாலிடேன்னு யோசிக்கிறேன்னா இல்லையா, யோசிக்கணும், அது எடுக்கணும். ஏன்னா உடம்பு ஒழுங்கா போறதுக்கும் இன்னும் கூட ஊழிய பணிகளை செய்யறதுக்கும் சோர்வு வருதா இல்லைங்களா, அதை ஒத்து நான் நாடகம் ஆடி இருக்க முடியாது. நாடகம் ஆடி இருந்தேன்னா என்ன ஆயிரும்,
அப்புறம் நீங்க அடுத்த வருஷம் ஒரு டெலிகிராமோ ஏதாவது வரும், பாஸ்டர் பாலா போயிட்டாருன்னு. அதுல ஆண்டவரை தப்பு சொல்ல முடியாது, யாரு ஏன் தப்பு சரிங்களா, ஏன்னா அது பார்த்துக்கணும், அதுக்காக தான். அது சோர்வு ஏற்படும் தான், அதான் அந்த விசுவாசம் அடிக்கடி தாக்குதலுக்குள்ளாகி பலவீனப்படும். எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் கஷ்டமா இருக்குமா இல்லையா, கஷ்டமா இருக்கத்தான் செய்யும். அந்த கஷ்டம் இல்லாத மாதிரி நடிக்க கூடாது. It will be painful. தொல்லைகள் வந்தா பலவிதமான சோதனைகள் வருகிற பொழுது அது நம்ம தளர்ச்சியை ஏற்படுத்தும், மனசோர்வை ஏற்படுத்தும். ஏன்னா அது தொல்லைகள், அதுவும் பலவிதமான தொல்லைகள். சில நேரங்கள்ல அது அக்கினி பத்தி எறிகிற மாதிரி கூட வரும். அதான் ஆண்டவர் சும்மாவா கிருபை நியமங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறாரு, ஜபத்தை கொடுத்திருக்கிறாரு, விசுவாசத்துல நிச்சயத்துவத்தை கொடுத்திருக்கிறாரு, அவர்களை தங்கி இருக்கிறதுக்காக எவ்வளவோ காரியங்களை கொடுத்திருக்கிறாரு, ஃபெலோஷிப்பை கொடுத்திருக்கிறாரு, வேத வாசிப்பை கொடுத்திருக்கிறாரு. ஏன்னு சொன்னா நமக்கு எல்லாம் ஆயுதம் மாதிரி இருக்கு, அதெல்லாம் தாங்கி நிக்கிறதுக்காக. ஆகவே இங்க சொல்லுகிறார், என்ன யாக்கோபு சகோதரர்களே, பலவிதமான சோதனைகள் நீங்கள் அகப்படுகிற பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஏ, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. இப்ப இதை வந்து நம்ம சிந்தித்து பார்க்கிற பொழுது முதலாவது நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னா, இப்படியான சோதனைகள் வருகிற பொழுது அதுக்கு சரியானபடி எப்படி அவற்றை நாம் எதிர்கொள்ள வேண்டும், எப்படி எதிர்கொள்ள வேண்டும். என்ன யாக்கோபு சொல்லுகிறார், மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். தான் அவனுடைய ஆலோசனை, மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். சில பேருக்கு ஆச்சரியமா கூட இருக்கலாம், என்னடா அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி. ஆனா அதுதான் அவர் சொல்லுகிறார். சில பேர் நீங்க சரியா தான் சொல்றீங்களா, சரியா தான் வாசிக்கிறீங்களா கூட யோசிக்கலாம். பற்றி எறிகிற அக்கினி மாதிரி ஒரு தொல்லை வருகிற பொழுது அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள்னு சொல்லுகிறது சரியாப்படுதா உங்களுக்குன்னு கேட்கலாம். ஆனா அதுதான் இங்க சொல்லப்படுகிறது, இதுக்கு வேற மீனிங் இல்ல. சில பேர் யோசிச்சிருவாங்க, யாக்கோபு தான் ஏதோ தப்பா சொல்லிட்டார் போல இருக்குன்னு அதை மாத்தி ஒரு விளக்கத்தை கொடுத்துரு. யாக்கோபு தப்பாவே சொல்லவே இல்லை, அதுக்குதான் அது மீனிங். தலகீழா படிச்சு பார்த்தாலும் மூல மூலையில இருந்து மீனிங் அதுதான். நீங்க மிகுந்த, சும்மா சந்தோஷமா இல்ல, மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள்னு தான் அவர் அப்படி சொல்றாரு. அதான் யாக்கோபு சொல்லுகிற இது. இப்ப இந்த வார்த்தைகளையும் கூட சிந்தித்து பாருங்க, மிகுந்த சந்தோஷமாக, அதிகமான சந்தோஷமாக அப்படின்னு சொன்னா மிகுந்த ஆனந்தத்தோடு, அதாவது கிறிஸ்துவுக்குள்ளாக பெரிய ஒரு ஆனந்தத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். சொல், சாதாரண சந்தோஷமாக கூட இல்லை, எந்த விதமான ஒரு மனக்லேசமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு சோர்வும் இல்லாமல் அதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். ரொம்ப ஆனந்தத்தோட இயேசுக்குள்ள அதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். வார்த்தைகளுக்கு அதுதாங்க அர்த்தம். இதெல்லாம் லேசான யோசனை வரத்தான் செய்யும். இது எப்படி இவ்வளவு பெரிய சோதனையை கழுத்தே போயிற ஒரு நிலைமையில இருக்கிற பொழுது, என்னுடைய மினிஸ்ட்ரியே இல்லாம போகிற மாதிரி ஒரு சோதனை வருகிற பொழுது, என்னுடைய குடும்பம் அவங்களுக்கு எல்லாம் என்ன நடக்குமோ எப்படி பார்க்க போகிறனோன்னு ஒரு நிலைமை இருக்கிற பொழுது, இதை எப்படி இந்த விதமா ஏற்றுக்கொள்ளணும். ஆனா யாக்கோபு சொல்லுகிறார், இதை நீங்க ரொம்பவும் சந்தோஷமாக ஆனந்தத்தோடு அதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி. லேசு இல்லைங்க, லேசு இல்ல. நான் வாசிச்சிருக்கிறேன் சப சரித்திரத்துல, ஆரம்பத்துல வந்து வேதம் வாசிக்கணும், வேதம் மக்கள் வாசிக்கணும்னு ஆர்வத்தோடு அதை மொழிபெயர்த்து, இல்லாட்டி அந்த வேதத்துல இருக்கிற சத்தியங்களை போதித்தவங்கள் எல்லாம் ரோமன் கத்தோலிக்கருக்கு சும்மா விடல, உயிரோட அவர்களை தூண்ல கட்டி வச்சு வைக்கோல் எல்லாம் சுத்தி போட்டு அதுக்கு நெருப்பு வைச்சாங்க, நெருப்பு எரியுது, அவங்க இன்னும் உடலை தொடலை தொடப்போகுது. ஆனால் அவங்க அவங்க பரலோகத்தை நோக்கி பார்த்து அவங்க முகம் வந்து ரொம்ப பிரகாசமாக இருந்துச்சான், இங்கே நெருப்பு எரியுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உடம்பெல்லாம் எரிக்க போகுது, உயிரோடு இருக்கிறாங்க, ஆனால் அவங்க முகம் பரலோகத்தை நோக்கி பார்க்குதா ரொம்ப பிரகாசமாக இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய விசுவாசம் அவங்களுக்கு இருந்திருக்க முடியும். அந்த மாதிரி நினைங்க, அதுதான் அவர் சொல்றார், மிகுந்த சந்தோஷத்தோடு, மிகுந்த சந்தோஷத்தோடு. என இவர் எழுதுகிறது கிறிஸ்தவர்களுக்கு எழுதுறார், அவிசுவாசிகளுக்கு எழுதல, விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட நிருபம். நீங்கள் அதை மிகுந்த சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இது வந்து அவிசுவாசிக்கு புரியாது,
சுவாசிக்கு மட்டும்தான் இது புரியக்கூடிய ஒரு லாங்குவேஜ், வேற யாருக்கும் புரியாது. அதையும் கூட பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையினால தான் நமக்கு அது புரியுது, இல்லாம புரியாது. இது வந்து புத்தி மட்டும் சார்ந்த ஒரு ஆலோசனை இல்லை, மனசுல மட்டும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அகாடமிக் ஐடியா இல்லை, இது அனுபவம் சார்ந்தது. கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு இருக்கிற அனுபவம் சார்ந்த ஒரு பெரிய உண்மை. கிறிஸ்துவ நம்மளோட தொடர்பு படுத்தி பார்க்கிற, அவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளுகிற, சிந்திக்க வைக்கிற ஒரு பெரிய காரியம் அது. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைஞ்சாங்க இல்லையா, அது அவர் லேசாவா இருந்திருக்கும், லேசா இருந்திருக்காரு. ஏன்னா அவர் முழுமையான ஒரு மனிதனாகவும் இந்த உலகத்தில் இருந்தார், முழுமையான தெய்வீகத்தை கொண்டிருந்த பொழுதும் மனுஷத்தன்மையில பட வேண்டியது எல்லாத்தினுடைய வாழ்க்கையில அனுபவித்தவர். அதனால தான் அவர் சொன்னார், அங்க இருந்து கொண்டு கூட அவர் என்ன சொன்னாரு, அவர் ஜெபம் பண்ண கெத்செமனேயில, பிதாவே உமக்கு சித்தமானால் எடுத்து போடும், அப்படி இல்லைன்னு சொன்னா அதை முழு சித்தத்தோடையும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொன்ன. இந்த அர்த்தத்துல யாஸ்கோபு சொல்லுகிறார், நீங்க மிகுந்த சந்தோஷத்தோட அதை ஏற்றுக்கொள்ளும். புறஜாதியானுக்கு இதை பத்தி எந்த விதமான, அவன் கண் இருண்டு போயிருக்கு, இருதயம் இருண்டு போயிருக்கு, ஆண்டவர் அறியாத நிலைமையில இருக்கிறான். இயேசு பேரை மட்டும் கேள்விப்பட்டிருக்கிறாங்களே தவிர அதை புரிந்து கொள்ளவோ முடியாத ஒரு இருதயத்தை கொண்டு இருக்கிறான். அவனுக்கு இதெல்லாம் கூட சிதம்பர சக்கரமா இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா, ஒண்ணுமே புரியாது, என்னதான் சொன்னாலும் புரியாது. ஏன், அவனுக்கு வந்து பாவத்துல அவன் இருக்கிற நிலைமை வந்து சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமையில வச்சிருக்கு. அதனாலதான் நம்ம சொல்லுகிறோம், என்னதான் நம்ம காஸ்பல பிரீச் பண்ணாலும் கூட ஆவியானவர் இடைப்பட்டு அந்த செய்தியை பயன்படுத்தி அவனுடைய இதயத்துல வேலை செய்கிற பொழுதுதான் அவனுக்கு கண்ணையே திறக்குது. ஆனா சுவிசேஷம் சொல்லாம அது நடக்காது, சுவிசேஷம் சொல்லப்படுகிற பொழுதுதான் அது நடக்கும், சுவிசேஷத்தின் மூலமாகத்தான் அது நடக்கும். ஆனா அது ஆவியானவர் அதை செய்கிற காரியம். அப்படி அவன் மறுரூபமாக்கப்பட்ட பொழுதுதான் அவனால் இதை புரிந்து கொள்ள முடியும். ஆனா நமக்கு சுவாசிகளுக்கு இது புரியும், புரியாம இருக்க முடியாது. ஆனா நம்ம சிந்திக்கணுங்கிறதுக்காக தான், நீங்க அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்க கேட்கலாம், சரி சொல்லிட்டீங்க, தெரியுது, புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன், நம்ம அதை தப்பா நினைக்க கூடாது தொல்லைகள் வருகிற பொழுது. ஆனா அது ரொம்ப சந்தோஷமா நினைக்கிற அளவுக்கு நான் வளர்ச்சி இல்லையே, நான் இதெல்லாம் எதிர்த்து பேசல, உண்மைதான் நம்புறேன், ஆனா இருந்தாலும் இது எப்படின்னு ஒரு யோசனை வருதா இல்லையா. பதில் சொல்றாருங்க யாக்கோபு, பதில் சொல்றாரு, எப்படி நான் அதை செய்ய முடியும் நீங்க கேட்கலாம், பதில் சொல்றாரு. ஏன்னா இப்ப பாருங்க, இந்த ரெண்டு மூணு வசனங்களை கவனமா வாசிச்சோம்னா பதில் அங்க வருது. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்துன்னு ஒரு வார்த்தை வருதா இல்லையா. ஆங்கிலத்தில் வந்து அது முதல்ல வந்து தான் மற்றதெல்லாம் சொல்லப்படுகிறது, நம்ம டிரான்ஸ்லேட் பண்ற நேரம் அதை திருப்பி தான் போடுவோம். அறிந்து, அதாவது நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படுகிற பொழுது நீங்கள் அதிக ஆனந்தத்தை அனுபவியுங்கள், அறிந்துன்னு ஆரம்பிக்கிறது. அறிந்து, அறிந்துன்னு சொன்னா நீங்கள் சில காரியங்களை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படிங்கறத அந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அறிந்து, இந்த காரியங்களை அறிந்துன்னு அவர் சொல்லிருக்கிறார். அதாவது இன்னொரு விதத்துல டிரான்ஸ்லேட் பண்ணா, இந்த காரியங்களை நீங்கள் அறிந்திருக்கிறபடியினாலே அப்படின்னு அர்த்தம். நோயிங் ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை. சில காரியங்களை நீங்கள் அறிந்திருக்கிறபடியினாலே, அதாவது இங்க யாக்கோபு என்ன சொல்லுகிறார், நீங்க விசுவாசிகள், நீங்க கஷ்டப்படுறீங்க, இப்ப நான் சொல்ல போறேன், நீங்க புதுமையா நினைக்க கூடாது. சில காரியங்கள் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, சில உண்மைகள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் ஒண்ணும் தெரியாத காரியத்தை சொல்லல. ஏன்னா நீங்க விசுவாசிகள், நான் உங்களுக்கு அதெல்லாம் போதிச்சிருக்கிறேன், வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த தெரிஞ்சிருக்கிற அந்த காரியத்தின் அடிப்படையில தான் என்னால இதை சொல்ல முடியுது. இதை நீங்க புதுமையா பார்க்க முடியாது, நினைக்க கூடாது. You know certain things. நம்ம கிறிஸ்தவர்கள்னு அர்த்தம், ஆண்டவர் நம்ம சிந்திக்க வச்சிருக்கிறார்னு அர்த்தம், சிந்திக்கிற மனிதர்களா மாற்றி இருக்கிறார்னு அர்த்தம். ஒரு கிறிஸ்தவன் சிந்திக்காம இருக்கிறான்னு சொன்னா அவன் கிறிஸ்தவனாவே இருக்க முடியாதியா. இப்ப ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தேன், அப்ப நான் ஒரு சபையில வந்து இந்த திருமண தீபம் வாசிக்கிறவங்க எல்லாரையும் சந்திக்கும்படி அவங்க கேட்டிருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா நம்ம மேகசீன்ல வந்து எல்லாருக்குமே ஒரு புதுமையா இருக்கும், என்ன அவர் படத்தையே போடுறாரு இல்லையே, அதனால ரொம்ப பேருக்கு என்ன தெரியாது, வாசிக்கிறவங்களுக்கு எப்படி இருப்பாருன்னு தெரியாது. ஒரு பையன், பையன் சொன்னா அவனுக்கு மிடில் 20ஸ்ல இருக்கும், ஸ்காட்லாண்ட்ல படிக்கிறாரு, ஜியாலஜி படிக்கிறாரு. நான் இலங்கைக்கு போயிருந்த பொழுது இவன் ஹாலிடேக்கு வந்திருந்து நம்ம புஸ்தகம் வாங்குறதுக்காக ஒரு ஷாப்புக்கு போயிருந்து, அப்ப வேற ஒன்னும் புதுசா அவங்க ஒன்னும் வெளியிடலன்னு சொன்ன உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, அவர் இங்க இருக்கிறாரு என்ன, அவனுக்கு பெரிய அதிர்ச்சி. உடனே அவங்க டெலிபோனை வாங்கி எனக்கு போன் பண்ண பிறகு நான் கேட்டேன், என் போன் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? அது ஒரு பர்சனல், இப்ப தான் வந்து சிம் கார்டே வாங்கியிருக்கிறேன். அப்ப ஐயா கோச்சிக்காங்க, நான் தப்பா எதுவும் செஞ்சிருந்தா மனுஷங்க, அதெல்லாம் ஒன்னும் இல்லை, எப்படி கிடைச்சிருந்துச்சுன்னு தானே கேட்டேன். அதுக்குள்ள சிம் கார்டு கொடுத்தவன் இலங்க பூரா என் போன் நம்பரை கொடுத்துட்டாரா? எப்படிதாங்க உங்க புஸ்தகம் வாங்க போயிருந்தேன், நீங்க இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு பார்க்காம இருக்க முடியலன்ட்டு பாக்கலாமான்னு அன்னைக்குதான் கொஞ்சம் 2 மணி நேரம் ஓய்வு எடுக்கலான் இருந்தேன். அதுவும் போச்சு. வந்து 2 hours பேசினார் பையன். அவர் சொன்னார், முதல்ல உங்களுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுவீங்க, நான் பைபிள் வாசிப்பேன், அப்புறம் தியானத்துக்கு பைபிள் லேம்ப் தான் வாசிப்பேன். ஸ்காட்லாண்ட்ல இருந்த பொழுதும் அவருக்கு இங்கிலீஷ் பேச முடியும், இருந்தாலும் பெரிய அளவுக்கு இல்லைன்ட்டு அவருடைய லெக்சரர்ஸ் சொல்லி இருக்கிறாங்க, ஏன் நீங்க பாஸ்டர் பாலா மேகசின் வாசிக்கலாமே, அது ரொம்ப உதவும், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தமிழ்ல இருக்கிற ரிஃபார்ம் இது அதுதான், இது ஸ்காட்லாண்ட்ல ரிஃபார்ம் பாஸ்டர்ஸ், இப்ப அதை வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்ப சொன்ன உங்களுக்கு நான் ரொம்ப ஜெபம் பண்றதுயா, ஏன் சொல்ற நல்லதுதான், ரொம்ப தேங்க்ஸ், என்ன அப்படி ரொம்ப ஜெபம் பண்ணுவீங்கன்னு, ரொம்ப ஆயுச கொடுக்கும்படியா ஜெபம் பண்றேன் அப்படின்னு, ஏன் ரொம்ப தேங்க்ஸ், ஆனா ஏன் எனக்கு அப்படி வித்தியாசமா ஜெபம் பண்றீங்க, இல்லைங்க உங்களை நான் பார்த்ததே இல்லை, நீங்க கருப்பா சிவப்பா எப்படி இருப்பீங்க, நான் கூட நினைச்சிருந்தேன் நீங்க ஒரு பெரிய உருவமா மீசையெல்லாம் வச்சு கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்குப்பீங்க, அப்ப நீங்க ஏன் அப்படி எல்லாம் நினைச்சீங்க, நீங்க எழுத்து அப்படி இருக்குங்க, அது ஒரு பயத்தை ஏற்படுத்தும், ஏன்னா நீங்க எவ்வளவு மலப்பல் சாமிகள் இருப்பாங்க, நீங்க எல்லாம் இது இல்ல அது இல்லன்ட்டு நீங்க எழுதுறது, இப்படித்தான் நான் கற்பனை பண்ணி வச்சிருந்தேன், அதனால இவருக்கு ரொம்ப வயசாயிருக்கும், அதனால ஆண்டவரே இவரு போயிட்டாருன்னு சொன்னா இது எழுதுறதுக்கு வேற ஒருத்தர் இருக்க மாட்டாங்களே, அதனால நீண்ட ஆயில கொடுங்க அப்படின்ட்டு. ஆனா நான் பார்த்து இப்படி கூட இருக்கல, ஒரு டிஷர்ட் போட்டிருந்தனா, டிஷர்ட் ஒரு ஷார்ட்ஸும் போட்டு ஜேண்டல்ஸ் நாங்க ரொம்ப வெயில், ஹோட்டல்ல தங்கி இருந்தப்ப வந்து பார்த்ததுனால அந்த பையனுக்கு திகைச்சு போயிருக்கும், இவரு என்ன என்ன விட எங்கா இருக்கிறாருன்னு யோசிச்சாலும், இருந்தாலும் அவர் சொன்னேன், நீங்க இந்த நீண்ட ஆயில தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, சில நேரம் இவருக்கு அது தேவையில்லைன்னு நினைச்சிருவீங்க, இருந்தாலும் உங்களோட எனக்கு டபுள் வயசா தான் இருக்கும், ஜெபம் பண்ணுங்க பாத்தீங்களா. இப்படி வந்து அப்ப அந்த மாதிரி படமே பார்த்தது இல்ல, சில பேர் நம்ம பார்க்க வந்த ரொம்ப பேர் பார்க்கணும்னு வந்த இந்த ஒருத்தர் வந்து சொன்னாரு, ஐயா உங்க புஸ்தகம் நம்ம ரொம்ப வெறியா வாசிக்கிறேங்க, எல்லாம் தெரியும், ஆனா உங்களுக்கு சில ஆலோசனை சொல்லாம தாராளமா சொல்லுங்க, ஒரு 10 நிமிஷம் பேசலாம்னு உடனே சொன்னாரு, நீங்க இதெல்லாம் ரொம்ப இன்னும் சிம்பிளா எழுதணுங்க, அப்ப எழுதின ஒரு பக்கத்தை கூட ஒரு பெட்டிக்குள்ள போட்டு ஒரு 4 வேர்ட்ஸ்ல இன்னும் கூட சிம்பிளா எழுதுங்க. நான் சொன்னேன் அப்படியெல்லாம் எழுத போனா இப்ப இந்த 50 பேஜ் இருக்கிறத 100 பேஜ் ஆக்க வேண்டி வந்துடும். இப்ப சொன்னா ஏன் சொல்றேன்னா, அதுக்கு காரணம் இருக்கு, என்ன காரணம் ஐயா அப்படின்னா, இங்க பாருங்க நம்ம நம்ம மனத்திலேயே நம்ம எல்லாமே வாசிக்கிறது குறவு, அடுத்து சிந்திக்கிறது குறவு, இப்ப ரெண்டும் இப்படி இருக்கிறதுனால இப்படி பெட்டி பெட்டியா போட்டீங்கன்னா உதவியா இருக்கு. நான் சொன்னேன் நிச்சயமா செய்ய முடியாது, ஏன்னு சொன்னா இப்ப இந்த ரெண்டும் போகாட்டி நீங்க வளரவே முடியாது, எனக்கு தெரியும் இது ரெண்டும் பெரிய பிரச்சனை, இருக்கிற அவ்வளவு சத்தியங்களையும் அது எந்த விதத்தையும் குறையாம முழுசா உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு எளிமையா அதை எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இதை இன்னும் எளிமையாக்குனா 25% தான் கிடைக்கும், இப்ப அதை இங்கிலீஷ்ல போட்டா உங்களுக்கு அது இன்னும் எல்லாமே புரிஞ்சுக்க முடியாதுங்கிறதுக்கு தான் எதையும் இழக்காம முழுசா அப்படியே தமிழ்ல ஆனா எல்லாரும் புரிஞ்சிக்க கூடிய விதத்துல கொடுத்து, இது கூட புரியல எனக்கு வாசிக்கிறதுக்கு நேரம் இல்ல சிந்திக்கலன்னு சொன்னா அவன் மேகசின் வாசிக்காம இருக்கிறதே நல்லது. அப்ப அவருக்கு சொன்னேன், இந்த ரெண்டு பாவத்தையும் இன்னையில இருந்து செய்யக்கூடாதுன்னு விட்டுருவோம். என்ன இது பாவமா பாருங்க, சிந்திக்காம இருக்கிறது பயங்கர பாவம் கிறிஸ்தவனா இருந்து, வாசிக்காம இருக்கிறது அடுத்த பாவம். நீங்க எல்லாம் ஊழியக்காரரா இருந்தீங்கன்னா இந்த ரெண்டு பாவத்தையும் செய்யாதீங்க, என்ன நம்ம நீங்க போய் பாவம் செய்யாத பாவம் செய்யாதுன்னு சொல்லணும்னா நாம பாவம் செய்யறத முதல்ல நிப்பாட்டணுமா இல்லையா? ஆமா, நம்ம சிந்திக்காம இருந்தோம்னா நம்ம எதையுமே புரிஞ்சுக்க முடியாது, வாசிக்காம இருந்தோம்னா சிந்திக்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்காது, வாசிப்பு சிந்திக்க வைக்கும். அந்த ஒரு பையனை பத்தி சொன்னேன் இல்லைங்களா, அவன் இதை கிரிட்டிசைஸ் பண்றதுக்குன்னே வாசிக்க போட்டு அவனை சிந்திக்க வச்சு எங்கேயோ கொண்டு போய் விட்டுருச்சாரு கர்த்தரால். வாசிக்கணும் சிந்திக்கணும் இது ரெண்டும் அவசியம் கிறிஸ்தவனுக்கு. ஏன்னா இங்க வந்து யாக்கோபு உங்களுக்கு நிறைய போதிச்சிருக்கிறார், அவங்களை சிந்திக்க வச்சிருக்கிறார், அவங்களுக்கு சில சத்தியங்கள் உண்மைகள் தெரியும். அதனாலதான் சொல்லுகிறார், நீ அதை அறிந்திருக்கப்படியினாலே, நீ அறிந்திருக்கிறபடியினாலே. அதனாலதான் அப்படி சொல்றேன், நோயிங் காரியங்கள் நமக்கு தெரியும், எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஏன்? நம்ம கிறிஸ்தவர்களாக இருப்பதனாலே. அதனால தான் இதை நான் சொல்ல வருகிறேன். கிறிஸ்தவன் சிந்திக்கணும். சோதனைகளை பத்தி சிந்திக்காம சில பேர் தவறு விடுறது உண்டு. என்ன தவறுகள்? தொழிறுவாங்க, சோதனை எல்லாருக்கும் தான் வருது, யாருக்கு தான் வரல? அதனால சும்மா மோகம் சொல்லிக்காம பேசாம போய்கிட்டே நம்ம போய் பாஸ்டர் சொல்லாம யாருக்கும் ஆலோசனை, பெரிய கஷ்டத்தில் வருவான். அது ரொம்ப தப்பு. எங்க சபையில ஒருத்தருக்கு வந்து முந்தி பாஸ்டரா இருந்து இப்ப பாஸ்டர் இல்லை, தப்பு ஒன்றும் செய்யலை, அதுல இருந்து வரவேண்டி வந்துருச்சு. இன்னொரு வேலையை ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னா சோதனை மேல சோதனை. ஒரு பிசினஸ்ல ஒருத்தனோட சேர்ந்து 2 வருஷம் உழைச்சி அந்த கம்பெனியை, ஒரு கம்பெனியை 4 கம்பெனியை மாத்திர அளவுக்கு உழைச்சி அந்த கம்பெனிக்காரங்க அவர் ஏமாத்திட்டாங்க, அவ்வளவு பணம் போச்சு. இன்னொருத்தர் சரி, ரொம்ப காலத்துக்கு பிறகு யோசிச்சு கவனமா ஆரம்பிப்போம், ஒரு கிறிஸ்தவனோட சேர்ந்து ஆரம்பிச்சு அவங்க அளவாரி விட்டுட்டான். கிறிஸ்தவன் எவ்வளவு சோதனை. 2 பேரும் அங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். சில நேரம் அவங்களோட பேசுற நேரம் எனக்கு என்ன பேசுறான்னு தெரியாது. உண்மையதான் சொல்றேன், ஏன்னா அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும். சில நேரம் அப்படி கஷ்டப்படுறவங்கள நாம பேசாம இருக்கிறதும் ஜெபம் பண்றது கூட பெட்டர். ஏன்னா நம்ம பேச்சு சில நேரம் அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசுற மாதிரி இல்லாம ஆக்கிடும். சில பேர் பேசுவோமா இல்லையா, புதுசா ஆலோசனை கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு சொல்றது, ஆனா அவங்க கஷ்டத்தை அதை கூட்டத்தான் செய்யுமே தவிர குறைக்க. சில நேரம் அவங்களோடு சேர்ந்து அதை ஃபீல் பண்றது ரொம்ப அவசியமா இருக்குது பேசுறத விட. சில நேரம் அவங்க தோல கைய போட்டு அது கூட ரொம்ப நல்லா இருக்கும் பேசாம இருக்கிறது. ஏன்னா கஷ்டம் கஷ்டங்க, கஷ்டம் பெயின்ஃபுல், ரொம்ப வலியா இருக்கும். ஆகவே இது எல்லாருக்கும் வரதுதான், போய்கிட்டே இருந்து சொன்னா ஒன்றும் தெரியலன்னு தான் இருக்கும். இன்னொன்னு, நம்ம கஷ்டம்லாம் அப்படி இருக்கிற நேரம் ஏதோ இது ஒன்றும் இல்லாத மாதிரி நடந்துக்க கூடாது. சில நல்ல கிறிஸ்தவர்கள் கூட இப்படி தெரியாம நடந்துக்கிறான். என்னன்னு சொன்னா கஷ்டம் இருக்கும், அதுக்கு வெளியவே காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது அவங்க தப்பா நினைக்கிறது. இப்ப தங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் சொல்லிக்கிறது இல்ல, ஜபம் கேட்டுக்கிறது இல்ல, பகிர்ந்துக்கிறது இல்ல, ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கிறது. அவங்களால என்ன பெரிய கஷ்டம்னா மத்தவங்க கஷ்டப்படுற நேரம் அவங்களால அதுக்கு ஃபீல் பண்ண முடியாம போயிடும் இல்லைங்க, வலிச்சா அழுகும். என் சக பாஸ்டர் வந்து அவர் வீடு மாற வேண்டி வந்துச்சு. வீடு மாறுற பொழுது அவர் இந்த இதெல்லாம் தூக்கி எல்லாம் கொண்டு போய் வைக்கணும், நம்ம ஊர்ல என்ன 10 பேரை கூப்பிட்டுக்கலாம், அங்க அதெல்லாம் ஏலாது. ஒரு ஆளை கூப்பிடுனா $50 ஒரு மணி நேரத்துக்கு, முக்காவாசி நாம தான் செய்யணும். லேஸ் இல்ல, சில நேரம் நம்ம என்ன செய்யணும், வெளிநாட்டுக்கு போயிடலாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கும், யோசிச்சுட்டு போறது நல்லது. அப்ப அவரு இப்படி எல்லாம் 2 பேர் உதவிக்கு இருந்தும் அவரும் சேர்ந்து நிறைய செய்ய வேண்டியிருந்ததுனால இந்த இதெல்லாம் தூக்குனதுல அவருக்கு டிஸ்க் கலண்டுருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இதெல்லாம் வந்துருக்கு, அதனால அதுல ஒரு எக்ஸ்பர்ட் நான். அவர் சொன்னாரு, அடுத்த வாரம் ப்ரீச் பண்றேன். நான் போய் பார்த்தேன், 4 வாரத்துக்கு எலும்ப போறது இல்லை அப்படி சொன்ன. எனக்கு தெரியுது என்னன்னு. அப்படிதான் பிசியோதெரப்பியும் சொன்னா, உண்மைதான் சொல்லியிருக்கா. ஸோ 4 வாரத்துக்கு நான் அரேஞ்ச் பண்றேன் ப்ரீச்சர்ஸ். நான் போறதுக்கு முந்தி 2 வாரம் ஒரு சாமம் தான் ப்ரீச் பண்ணலான்னு இருந்தேன், அதுவும் போச்சு. 2 வார டைமும் நானே ப்ரீச் பண்ணி இன்னும் 2 பேரை அரேஞ்ச் பண்ணி வச்சு அப்படி போச்சு. அப்போ அவர் சொன்னார், இது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குங்க, எக்ஸ்க்ரூசியேட்டிங் பெயின் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, பயங்கரமான வழி லேசாக இருக்கா, ஏன்னா டிஸ்க் வந்து அந்த நர்வெல்லாம் தொட்டுச்சின்னா போச்சு, பேரலைஸ்ட் ஆக்கிடும். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் கட்டில் உட்காந்துக்கிட்டு அழுது இருக்கிறேன். வேற யாரும் சொன்னான், என் பாஸ்டரா 65 வயசு ஆச்சு இப்படியா பேசுறதுபாங்களா இல்லையா? எஸ் பெயின். எனக்கு அது முத முறை வந்தப்ப என்ன ஒருத்தரும் தொட முடியல, உடம்பு ஆடும், ஏன்னா அது ஒரு பேரலைஸ் மாதிரி ஆக்கிரும். இது ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து பெத்தடின் இன்ஜெக்ஷன் காலில் போட்ட பிறகுதான் அவங்கள தொட்டு தூக்கவே முடிஞ்சு. எனக்கு டெரிபோ பெயின் இஸ் டெரிபோ, ரொம்ப இல்லை கஷ்டங்கள் அப்படி தாங்க இருக்கும். சில பேர் நினைக்கிற அதனால காட்டிக்கவே கூடாது, அப்படி நடக்காதுங்க. ஆண்டவர் என்ன அழுகிறவனோட சேர்ந்து அழுதாரு, அழுதாரா இல்லையா? அவரே எருசலேம பார்த்தா அழுதாருன்னு சொல்லியிருக்கேன், வெக்கப்படாம வேதம் சொல்லுதா இல்லையா? ஹி வெப்ட். சில நேரம் சில பேருடைய துன்பங்களுக்கு ஆறுதல் என்ன தெரியுமா, நம்ம அவங்களோட சேர்ந்து கண்ணீர் விடுறதுதான் ஆறுதல். அதனால இவர் இன்டிஃபரண்டா நடந்துக்க கூடாது.
நம்ம ஏதோ எக்ஸ்பர்ட் மாதிரியும் இது ஒண்ணுமே இல்லாத மாதிரியும் உணர்ச்சிகளை காட்டுறதுல தப்பே இல்லை. உணர்ச்சிகள் காட்டப்படுறதுக்காக மனுஷன் உணர்வுகளோட தான் படைக்கப்பட்டிருக்கிறான். அன்பை பகிர்ந்துக்கணும், துன்பப்படுறவங்கள சேர்ந்து துன்பப்படணும். நண்பன் ஒருவன் ஒரு நல்ல பிரசங்கம், நாலஞ்சு பிரசங்கம் செய்தாரு. அதாவது இமோஷனல் லைஃப் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவனுடைய இமோஷனல் லைஃபை பத்தி அருமையான பிரசங்கங்கள். ஏன்னா அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் தன்னுடைய இமோஷன்ஸ். அவர் எருசலேமை பார்த்து அழுது இருக்கிறாரு. பேதுரு தவறா பேசின பொழுது அவருக்கு கோபம் வரல, போடா சாத்தானே என்று சொல்லவா இல்லையா? அது நாக்கில் வெளிப்படுத்தி இருக்கிறாரா இல்லையா? கோயிலில் போயிட்டு வைங்க பாரு, பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் பார்த்த உடனே அவர் ஒரு குதி குதிச்சு அவர் வாசிக்கிறோமா இல்லையா? மேசையெல்லாம் புரட்டி போட்டு எல்லாம் ஓடி போனானுங்கன்னா அவர் பார்த்து பயந்ததுனால தான் ஓடி போனானுங்க. ஏன்னா அவரை பார்க்குற நேரம் அன்பு காட்டின மாதிரி அந்த இடத்துல பார்க்கல, அவருக்கு பயங்கர ஆத்திரம் வந்துடுச்சு. அந்த இடத்துல உணர்ச்சியை சரியா தேவையான இடத்துல கவனமா வெளிப்படுத்தணும். துன்பப்படுகிறவர்களோட நம்ம அவங்களுக்காக நாம துன்பப்படணும். அதுதான் கிறிஸ்தவ செய்ய வேண்டிய ஒரு காரியம். இன்னொரு முறை மூணாவது தவறான இது, நோமன் வின்ஸ்டன் பீல்னு ஒருத்தர் இருந்தாரு, இப்ப இறந்து போயிட்டாரு நினைக்கிறேன். புஸ்தகம் எழுதி த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். அப்ப துன்பம் வந்தா எல்லாம் பாசிட்டிவா யோசிச்சுப்பாரு, எல்லாம் பாசிட்டிவா யோசிச்சுப்பாரு. என்னன்னு பாசிட்டிவா யோசிச்சு பாக்குற, முதுகு வலி, டிஸ்க் கலந்து போயிருக்குது, பெயின், பயங்கர பெயின் இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கா பெயின் கில்லர்ஸ் கொடுப்பாங்க, அண்ட் இமோஷன் இது என்னது ஆன்டி இன்ஃபிளமேட்டரி கொடுப்பாங்க. அது இருக்கிற நேரமே உயிர் போகும். பாசிட்டிவா என்னத்தை யோசிக்கிறது? தவறு இல்லைங்களா? அது ஆன்டி இன்ஃபிளமேட்டரி டேப்லெட்ஸ். நான் சில நேரம் இருப்பேன் டைஜஸ்டிக் அடி தூக்கம் ஒன்றும். அந்த நேரத்தில் யாரும் வந்து வேதம் சொல்லி கொடுக்க கேட்டீங்கன்னா மூளை இருந்தால அங்கே வேலை சொல்லி கொடுக்கறதுக்கு அப்படி டயர்டாக்கிடும். இட்ஸ் நாட் ஈஸி. அப்ப அந்த அப்படியான தவறான எண்ணங்கள்லாம் கொடுப்பாங்க. ஆனா இவர் என்ன சொல்லுகிறாரு? அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது. அறிந்து நீ சிந்தனையோடு நடந்துக்கோ துன்பங்கள் வருகிற பொழுது. ஏன்? உனக்கு சில உண்மைகள் தெரிந்திருப்பதனாலே, நீ கிறிஸ்தவனாக இருப்பதனாலே, வேதத்திலிருந்து சில காரியங்கள் நீ கற்றுக்கொண்டிருப்பதனாலே. ஏன்? கர்த்தர் உன்னை சிந்திக்கிறவனாக மாற்றி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் சிந்திக்கிறவர்கள். நமக்கு ஆண்டவரை பத்தி தெரியும், இயேசுவை பத்தி தெரியும், பரிசுத்தாவியானவரை பத்தி தெரியும். நான் தெரிந்து கொண்டிருக்கிற காரியங்களின் அடிப்படையிலே பாத்தீங்களா, அப்படிதான் அவர் சொல்றார். அப்படி நமக்கு என்ன தெரியும் அதையும் சொல்ல போறார். அப்படி நமக்கு என்னதான் தெரியும் கேப்பீங்க, என்னதான் நமக்கு தெரிஞ்சிருக்கு சொல்றாரு. பாருங்க மூணாவது வசனத்துல என்ன சொல்லுதுன்னு சொல்லி, மூணாவது வசனம் சொல்லுது என்ன தெரிஞ்சிருக்குது? உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. தான் முதலாவது, உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்கும். அதான் சொல்லியிருக்கு இங்க, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது. இந்த பரீட்சையானதுங்கிறத ஒன்று பேதுருவில் பேதுருவும் பயன்படுத்துகிறார் முதலாவது அதிகாரத்தில். இப்ப இந்த வார்த்தை பரீட்சைங்கிறது அந்த சோதனைன்னு சொன்னமே அது வேற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு மூல மொழியில. இப்ப இங்க இன்னொரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு நம்முடைய தொல்லைகள் துன்பங்களை பற்றி, சோதனையை பற்றி. என்னது இது? பரீட்சை. தொல்லைகள் துன்பங்கள் வாழ்க்கையில வர்றது எதுக்குன்னு சொன்னா நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு, நம்ம பரீட்சை பண்ணுவதற்கு. எக்ஸாம் எழுதுறாங்கல்ல இல்லையா, என்னதுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க? ஒரு ஆறு மாசத்துக்கு பிறகு எக்ஸாம் வருதுன்னு சொன்னா அந்த ஆறு மாசமும் படிச்சு கொடுத்ததெல்லாம் அவர் ஒழுங்கா படிச்சிருக்கிறாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எக்ஸாம். ஒழுங்கா படிச்சிருக்கு, வேற எதுக்கு படிக்கிறது? ஒழுங்கா படிச்சிருக்கிறாரான்னு தெரிஞ்சுக்கிறது தான் பரீட்சை. அப்ப நம்ம ஒழுங்கான விசுவாசியா இருந்திருக்கிறோம்னா அந்த பரீட்சையில என்ன ஆகணும்? பாஸ் பண்ணி ஆகணும். பாஸ் பண்ணி ஆகணுமா இல்லையா? அது நமக்கு என்ன அது தொல்லை? பரீட்சை. எக்ஸாம் எக்ஸாம் இல்லாம அடுத்த கிளாஸுக்கு போக முடியுங்களா? முடியாது. கெஞ்சினாலும் முடியாது. நேரம் லஞ்சம் கொடுத்து போயிடுறான், தப்பு போக முடியாது. அப்ப இது பரீட்சையா நமக்கு வருகிறது. இது இந்த வார்த்தை வந்து ஒன்னு பேர் ஒன்னு ஏழுல பயன்படுத்தப்பட்டிருக்குது. புதிய ஏற்பாட்டில் வேற எங்கேயும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படல. இப்ப இந்த பரீட்சைங்கிறது எங்க? இங்க பாருங்க, இந்த விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. இந்த பரீட்சைன்னு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை எதை குறிக்குதுன்னு சொன்னா, எதை யோசிச்சு பார்க்கணும்னா, ஒரு கொள்ளையன் வந்து பட்டறையில எப்படி வேலை செய்யறான்னு பாருங்க. உண்மையா ஒரு தங்கம் செய்யற ஒரு பட்டறைக்கு போனவனு சொன்னா ஜுவல்லரி செய்வாங்க இல்லையா, நகையெல்லாம். அவன் என்ன செய்யறான்? தங்கத்தை உருக்குறானா இல்லையா? அதை உருக்கி பிஸ்கட் மாதிரி இருக்கிற எடுத்து உருக்கி ஐயா சொன்ன ஐடியாவின் படி அவன் என்ன செய்யறான்? எல்லாம் செய்யறான். அவ்வளோ தங்கத்தெல்லாம் உருக்குறேன்னா அதில் உருக்கி என்ன செய்வாங்க, தேவையில்லாதெல்லாம் இருந்தால் எடுத்து ஒழுங்கான பொண்ணை எடுப்பாங்க, சரியான இது இருக்கும். அப்போ அந்த தங்கம் புடம் போடப்படுகிறது, இதெல்லாம் அவசியம். இப்போ ரத்தன கல்லுன்னு ஒன்று எடுத்தா கூட அது பார்க்குற நேரம் பளிர்னு அடிக்க, எம்மோ ஏதோ டயமண்டோ இருக்காது. சூரத்துக்கெல்லாம் அங்கே தான் நிறைய டயமண்ட்ஸ் இருக்கு, பிஸ்னஸ் நடக்கிறாங்க இல்லையா. அது என்ன செய்வோம், அதெல்லாம் அதை நல்லா ப்ரோசஸ் பண்ணுவாங்க, கட் பண்ணுவாங்க, ப்ரோசஸ் பண்ணும். அப்போ தான் அது டயமண்டாகவே அது ஒழுங்காக தெரிய வருகிறது. இந்த மாதிரி அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பரீட்சை வந்து நம்ம புடம் போடுறதுக்கு ஒழுங்காக இருந்திருக்கிறோமாங்கிறது அது காட்டுறது மட்டும் இல்லை, நம்ம இன்னும் பெருசாக போகுது இது. இதனால தான் அவர் நன்மையானதுன்னு சொல்லி இருக்கிறாரு. சந்தோஷப்படணும்னு சொன்னா இது வந்து உன்னை அழிக்கிறதுக்காக வரலப்பா, அழிக்கிறதுக்காக வரல, அடுத்த கிளாஸுக்கு கொண்டு போறதுக்காக வருது. இது ஒரு வித்தியாசமான பரீட்சை, நம்ம புடம் போட போகிறது. ஆனா அந்த பரீட்சை இல்லாம நம்ம அப்படி வர முடியாது. நம்ம பெட்டரா மாற போறோம், நல்ல கிறிஸ்தவர்களா வரப்போறோம். ஆனா இதுல போய் தான் அதுவே முடியும். நீங்க கேட்ட ஆண்டவரே இதை விட்டுருங்களேன், இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இது இல்லாம அப்படி வளைஞ்சு போயிட முடியாதா, முடியவே முடியாது. இத போய் தான் ஆகணும், வேற வழியே இல்லை, இதுல போய் தான் ஆகணும். எனக்கு முத முறை இதே பாஸ்டருக்கு வந்த மாதிரி அவருக்கு சொல்ல மறந்துட்டேன், ஒரு ஜோக்கா இதே இந்த வழியா இருக்கிற நேரம் ஜோக் அடிக்க கூடாதுன்னு போயிட்டு சொல்லான்னு. அதாவது உங்களுக்கு நீங்க பாஸ்டரா இங்க வர முந்தி ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், இப்ப சொல்லான்னு. ஏன்னா இங்க பாஸ்டரா வர்ற எல்லாருக்குமே இது வரும், எனக்கு இருந்திருக்கு. ஆனா அப்படி நான் படுத்திருந்த பொழுது நான் நினைச்சேன், டாக்டர் வந்து பார்த்துட்டு சொன்னா ஒரு வாரத்தில் நீங்க எலும்பி நடக்கல, மேஜர் ஆபரேஷன். அந்த மேஜர் ஆபரேஷன் வந்து 50-50 தான், கேரண்டியே இல்லை. அப்ப நான் நினைச்சேன் என் மினிஸ்ட்ரியும் போச்சு, லைஃபும் போச்சுன்னு தான். என் கழுத்தை தவிர வேற ஒண்ணுமே அசைக்க முடியல, படுத்திருக்கிறேன். ஜெபம் பண்றது ஆண்டவட்டம், ரொம்பவும் ஜெபம் பண்றது, எப்படியோ ஜெபம் பண்ணி புரண்டு இது பண்ணி ட்ரை பண்ணி எலும்பி அப்புறம் பிசியோ இதெல்லாம் செஞ்சுதான் இப்படி இருக்கு. இன்னைக்கும் எக்ஸசைஸ் செய்யறது காரணம் அது மறுபடியும் வந்துடக்கூடாதுதான். இப்போ எனக்கு 5 கிலோமீட்டர் ஓடுற அளவுக்கு பேக் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் அது செய்யணும். இப்போ அந்த பரீட்சை தேவையாக இருந்துச்சு, அது ஆண்டவர் அனுமதிச்சது. அதை நான் அதை வந்து நான் என்ன யோசிச்சேன்னா இதை வந்து எப்படி பயன்படுத்திக்கலாம், அப்படித்தான் யோசிக்கணும். எப்படி பயன்படுத்திக்கலாம், ரொம்ப சாதிக்கலாம், இதை நெகட்டிவாக எடுக்கக்கூடாது. இது ஒரு பரீட்சை நம்ம புடம் போடுறதுக்காக. 2008 எனக்கு வர முடியலைங்க, கிட்னி ஸ்டோன் ஃபர்ஸ்ட் டைம் எங்க குடும்பத்தில் யாருக்கும் இருந்ததில் வந்துருச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க இருக்கிறேன்னு தெரிஞ்ச பிறகு நீ பிளைன்ல ஏறதுக்கு அனுமதிக்கவே முடியாது, 3 மாசம் கிரவுண்டட். என்ன செய்யலாம், ரொம்ப ஷாக்கா போச்சு, ஒன்றும் செய்ய முடியாது, போக முடியாது, இவங்கெல்லாம் எதிர்பார்க்கிறாங்களே அப்படி இப்படின்னு. அப்புறம் நான் யோசிச்சேன் ஏன் இதை நான் நல்ல விதமாக பயன்படுத்திக்க கூடாதுன்ட்டு ஒரு 2 மேகசீனை முடித்தேன், 2 புஸ்தகம் எழுதி முடித்தேன். ஆக்சுவலி இந்த 3 மாசத்தில் ரொம்ப சாதிச்சாச்சு அங்கே இருந்துட்டு. அப்ப இதை வந்து ஆண்டவரே எனக்கு இன்னொன்னு நல்ல ரெஸ்ட், சர்ச்சில் ப்ரீச்சிங் இல்ல, ஏன்னா இவர் வந்து பாதி ப்ரீச் பண்ணிக்கிற நேரம் அது பெயின் வந்துடுமே அப்படின்ட்டு விடுறாங்க. அருமையான ரெஸ்ட் வேற, இருந்து செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செஞ்சாச்சு. அந்த 3 மாசத்துல அது நடந்திருக்காட்டி எனக்கு அந்த நன்மைகளே வந்திருக்கா, தவம் பண்ண முடிஞ்சது, வேதம் வாசிக்க முடியுது, தேவ அறிவுல வளர முடியுது. இது ஒரு பரீட்சைங்க. ஆனா எப்படிப்பட்ட பரீட்சை நம்ம ரிஃபைன் பண்ணுது, நம்ம இன்னும் நல்லா வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பரீட்சை. ஒரு டயமண்டோ ஒரு தங்கமோ எப்படி சுத்திகரிக்கப்பட்டு இன்னும் நல்லா ஒளி வீசுறதுக்கு, தங்கம் தங்கமாகவும் டயமண்ட் டயமண்டாகவும் ஒளி வீசுறதுக்காக அது தேவைப்படுதோ, அதே விதமாக கர்த்தர் நம்மை பரீட்சைக்குள்ளாக கொண்டு போகிறார், நம்மை தயார் செய்வதற்காக. யோசிச்சு பாருங்க. அப்ப யாக்கோபு சொல்லுகிறான், இது உனக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒரே ஒரு காரணத்தினால், நீ கிறிஸ்தவனாக இருப்பதனாலே. இப்ப கிறிஸ்தவனுக்கு அறிவு எவ்வளவு அவசியம் தெரியுதா உங்களுக்கு? ஒரு கிறிஸ்தவன் சிந்திக்காதவனாக, வேத அறிவு இல்லாதவனாக இருப்பது வாழ்க்கையிலே பெரிய தப்பு. ஏன்னா எல்லா மதத்துக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் அது பெரிய இருக்கு. என்னது, நம்ம கிருபையிலும் ஞானத்திலும் வளர வேண்டியவர், அவங்களுக்கு அது முடியவே முடியாது. அதுலதான் நம்ம வளர்ச்சியே இருக்கு, கிருபையிலும் ஞானத்திலையும் வளரணும். அவன் ஞானத்தில் வளரணும்னு சொன்னா வேதம் படிச்சே ஆகணும், சிந்திச்சே ஆகணும், தியானம் பண்ணியே ஆகணும், மனசுல எண்ணத்துல இந்த சத்தியங்களை நிரப்பிக்கணும் நம்ம. அதுதான் உதவ போகுது, வேற ஒன்னும் உதவ போறது இல்ல. ஜெபம் கூட பண்ண முடியாது அறிவு இல்லாம, எப்படி பண்ண முடியும், இல்லாட்டி நல்லவரு பெரியவரு அவருன்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்போமே, சிந்தனையோட ஜெபம் பண்ண முடியுதா? அந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் எப்படி ஜெபம் பண்றேன், இப்பெல்லாம் ஒரே வாரத்தில் எல்லாம் மாறிட்டாங்க. இப்போ அதை தூக்கி வீசிட்டாங்க. அந்த இப்போ ஜெபம் மட்டும்தான் பண்ணுறாங்க, மற்றெல்லாம் நிப்பாடிட்டாங்க. ஜெபம்லாம் சொல்லி கொடுத்தனால சத்தியம் வேலை செய்கிறத பாருங்க. அதான் பரீட்சை செய்கிறதுக்காக இந்த பரீட்சை வருகிறது. ஆனால் இந்த பரீட்சை எதன் பரீட்சை? விசுவாசத்தின் பரீட்சை. சொல்லுகிறாரா இல்லையா? விசுவாசத்தின் பரீட்சையானது, விசுவாசத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற பரீட்சை. ஆனா இந்த பரீட்சை அந்த விசுவாசத்துக்கு ஏற்பட்டிருந்த பொழுதும் இதனுடைய முடிவு நல்லா தான் இருக்கும். உங்க விசுவாசம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உறுதியாக இருக்குமானால் இதுக்குள்ளாக நீங்க போயே வந்துருவீங்க, வெளியே வந்துருவீங்க, அதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. இந்த விசுவாசத்தை பத்தி எபிரேயர்ல சொல்றாருங்க இல்லைங்களா? விசுவாசம்னா என்னன்னு எபிரேயர் 1வது வசனத்துல பாருங்க, 11:1 அருமையா அவர் சொல்றாரு, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளில் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமுமா இருக்கிற. எத்தனை பேர் இதை யோசிச்சு பார்த்திருக்கிறீங்க? நம்பப்படுகிறவைகளில் உறுதி, காணப்படாதவைகளில் நிச்சயமுமா இருக்கிறது தான் விசுவாசம். இத்தனை பேருக்கு அதனுடைய பொருள் தெரியுமோ இல்லையோ, ஆனா இங்க ஒரு பெரிய காரியத்தை எபிரேயர் நிருபர் சொல்றார். விசுவாசம் வந்து நம்ம காணப்படாதவைகளில் உறுதி. அதை யோசிச்சு பாருங்க. நம்ம ரொம்ப கிறிஸ்தவ சத்தியங்களை நம்புறோம், கேள்வி கேட்கறது இல்லை நம்புறோம், அப்படி நிறைய இருக்குது. ஏன் அதை நம்புறோம்னு சொன்னா, நம்ம கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் காரணமாக. நம்ம அதை வெறும் புத்தியா மட்டும் நான் நினைச்சு நம்புறதில்லை, அறிவுக்குட்பட்டதா நினைச்சு, அதை உறுதியா இருதய பூர்வமா சில காரியங்களை நம்ம கிறிஸ்துவை இருப்பதனால நம்புகிறோம். அதை நாங்கள் கேள்வியே கேட்கறது இல்லை. யோசிச்சு பாருங்க, பரலோகத்தை நம்ம நம்புகிறோம், நம்ம பார்த்ததே இல்லை இல்லையா, இதயமே படுறது இல்லை இல்லையா, நம்புகிறோம், எல்லாமே நம்புறோம், பரலோகம் இருக்குங்கிறத நம்புறோம், ஆனா நம்ம பார்த்ததே இல்லை இதுவரை. நரகம் இருக்குங்கிறத நம்புறோம், பார்த்ததே இல்லை. போனவன் வந்து திரும்பி வந்து சொல்லவும் முடியாது, வந்ததே வரலாறும் இல்லை, வர முடியாது. ஆனா நம்மளே பார்த்தது இல்லை. நம்முடைய இயேசுடைய வருகையின் பொழுது நம்ம எல்லாம் உயிர்த்தல போகிறோம். இருக்கிறவர்கள் அப்படியே இருக்கிற பொழுது இறந்த அனைவரும் மறித்தவர் உயிர்த்தல போகிறோம் வேதம் சொல்லுகிறது. நம்ம பார்த்ததே இல்லை, நம்ம நம்புகிறோம் அது நடக்க போகுதுன்னு. பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத நம்புகிறோம், நம்ம பார்த்ததே இல்லை. 6 நாட்கள்ல ஆண்டவர் உலகத்தை உருவாக்கினாருங்கிறத நம்புகிறோம். சில அதிக பிரசங்கிகள் நம்பாட்டியும் கூட அதை கேள்வி கேட்கறது இல்லை. இப்படி பல காரியங்களை எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம நம்புறோம் இல்ல, பார்க்காம இருந்த பொழுதும் அது விசுவாசத்தினால. காணப்படாதவைகளில் நமக்கு இருக்கிற, காணப்படாதவைகள் நமக்கு இருக்கிற உறுதி, நம்ம விசுவாசத்துக்கு ஏற்பட்டு இருக்கிற பரீட்சை இது. அந்த பரீட்சையில நம்ம தேரத்தான் போகிறோம். நம்ம தனியா இருக்கிறோம், யாருமே நம்ம பக்கத்துல இல்லை. ஆனா ஒரு பிரச்சனை வருகிறது, அது வருகிறதுங்கிறது நமக்கு தெரியுது, நமக்கு தெரியுது. அதை வந்து அந்த சோதனை வருகிற பொழுது நம்ம அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. நமக்கு தெரியுது நம்ம இயேசுவை நம்புகிறோம், உடனே நமக்கு தெரியுது இப்ப வர்ற இந்த சோதனை நம்ம அதுக்கு எதிர்நோக்கி நிக்கணும், அதை நம்ம சண்டை போடணும், அதுக்கு இடம் கொடுக்க கூடாது, அது நம்ம வெற்றி கொள்றதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஏன்னு சொன்னா அந்த காரியங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்குது, அது செய்யணுங்கிறது தெரிஞ்சிருக்குது, அதெல்லாம் நம்ம நம்புகிறோம். யாரும் நமக்கு பக்கத்தில் இல்லாட்டி, யாரும் நம்ம பார்க்காட்டியும் கூட, நம்ம சில நம்பிக்கைகளின் அடிப்படையில், தெரிஞ்சிருக்கிற காரியங்களின் அடிப்படையில் அதுக்கு எதிராக சண்டை போடுகிறோம் இல்லையா? ஏன்? நம்ம கிறிஸ்தவர்களாக இருப்பதனாலே. அதனால தான் நம்ம சண்டை போடுகிறோம். அதான் விசுவாசங்க, அதான் விசுவாசம். இதை எப்படி அவசுவாசிக்கு புரியும்? புரியவே புரியாது. இந்த விசுவாசத்தை நடவடிக்கையை நம்ம பார்க்கிறோம், அதுதான் ஃபெய்த்னு சொல்லுகிறது. அதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், யாரை விசுவாசிக்கிறேன் என்று எனக்கு தெரியும். ஐ நோ ஹூம் ஐ பிலீவ், எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லு. உங்களுக்கு அப்படியான விசுவாசம் இருக்கா? காணப்படாதவைகளின் உறுதி, நம்ம தெரிந்திருக்கிற சத்தியங்களின் அடிப்படையிலே, யாரு பக்கத்தில் இல்லாட்டியும் கூட ஒரு விசுவாசிக்கு உரிய உறுதியோட பிரச்சனைகளை எதிர்நோக்கி நம்ம நடக்கிறோமா? சொல்லுகிறா, இதை அறிந்திருப்பதனாலே. இது ஒரு பரீட்சையாக, நம்முடைய விசுவாசத்துக்கு பரீட்சையாக வருகிறது என்பதை தெரிந்திருந்து. அடுத்ததாக அவர் என்ன சொல்லுகிறார்னா, இதனால நடக்கிறது என்ன? இந்த பரீட்சையால நடக்கிற காரியம் என்ன? என்னத்தை இது சாதிக்குது? பொறுமையை உண்டாக்குகிறது. மூணாவது வசனத்துல சொல்லுது பொறுமையை உண்டாக்குகிறது. இந்த விசுவாசத்துக்கு ஏற்படுகிற பரீட்சையையும் இந்த பொறுமையையும் நம்ம பிரிச்சு பார்க்கணும், ரெண்டையும் ஒன்னா பார்க்க கூடாது. சுவாசத்துக்கு பரீட்சை ஏற்படுகிறது, அது பொறுமையை உண்டாக்குகிறது. ஒரு மனுஷன் ஒரு பிரச்சனைகளுக்குள்ளாக தொல்லைகளுக்குள்ளாக வாழ்க்கையில போகிற பொழுது, அந்த பரீட்சை அவனுக்கு நேரிடுகிற பொழுது, அதை தான் அறிந்திருக்கிற சத்தியங்கள் கர்த்தரை பற்றிய அறிவின் அடிப்படையிலே அதற்கு தன்னை அவன் உட்படுத்தி அதற்குள்ளாக நடந்து போகிற பொழுது, அவனுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிற பொழுது, அங்க ஏதோ நடக்கிறதா வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒண்ணுமே நடக்காது நினைச்சுக்காங்க, என்ன நடக்குது? பொறுமையை அது உண்டாக்குகிறது. பொறுமையை உண்டாக்குகிறது, ரொம்ப அருமையான காரியத்தை உண்டாக்குற பொறுமையை உண்டாக்குகிறது, வாழ்க்கையில் அது உண்டாக்குகிறது. இந்த நம்ம முறுமுறுத்துட்டு இருந்தோம்னா, வந்த தொல்லையை பார்த்து முறுமுறுத்துக்கிட்டு இருந்தோம்னா, இந்த வந்த தொல்லையை நெகட்டிவா பார்த்து ஆண்டவரை நம்ம கேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, தேவையில்லாத எண்ணங்கள்ல ஈடுபட்டு இருந்தோம்னா, நம்ம இந்த பரீட்சையாகவே அது இருக்காது நமக்கு. ஆனா நம்ம அறிந்திருக்கிற சத்தியங்களை அறிந்து, இந்த பரீட்சை தேவனிடத்திலே தேவன் அனுமதித்திருக்கிறதாக நினைத்து, அதுக்கு நம்ம இடம் கொடுக்கிற பொழுது, உட்படுத்திக் கொள்ளுகிற பொழுது என்ன நடக்கிறது? அதாவது இப்ப நீங்க எல்லாம் பாத்துருக்கீங்கன்னா, நம்ம ஊர்ல நெருப்புல நடந்து போவாங்களா இல்லையா? திருவிழா எல்லாம் வச்சு என்ன செய்வாங்க? நெருப்புல நடந்து போவாங்க. நடந்து போற மாதிரி நம்ம இந்த நெருப்புல நடந்து போகணும். ஜெபத்தோடையும் கர்த்தர்ல தங்கி இருந்தும் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் தாங்கிக்கிட்டு அதுக்குள்ள நடந்து போகிற பொழுது அது பொறுமையை உருவாக்குகிறது. ஏன் தெரியுமா? நம்ம விசுவாசம் வந்து ஆக்டிவ் ஃபெய்த். அதான் ஜேம்ஸ் அடிக்கடி சொல்லிட்டு வர்றாரு, யாக்கோபு. இது நடைமுறைக்கு உகந்த ஒரு விசுவாசம், நடைமுறையில் கிரியை செய்கிற ஒரு விசுவாசம். இது வெறும் ஒரு நம்ம அறிவுக்கு ஒத்த ஒரு உண்மை அல்ல. சில காரியங்கள் இருக்கு அறிவுக்கு மட்டும்தான் இல்லைங்களா, வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு ஒண்ணுமே பொருந்தாது. ஆனா இங்க நம்முடைய விசுவாசம் அனுபவபூர்வமான விசுவாசம், நடைமுறைக்கு உகந்த விசுவாசம். இது செயல்படுகின்ற கிரியை செய்கின்ற விசுவாசம். அதனாலதான் கிரியை இல்லாதது விசுவாசமே இல்லைன்னு சொல்லுகிறார். அப்ப இங்க இந்த விசுவாசம் கிரியை செய்கிற பொழுது என்ன ஏற்படுகிறது? இது நமக்கு பொறுமையை உண்டாக்குகிறது, சகித்துக் கொள்ளுகிற தன்மையை. அந்த துன்பங்களுக்குள்ளாக அது எவ்வளவு தூரம் கொண்டு போகுமோ, இருந்தாலும் இந்த டனலுக்கு வெளியில அங்க லைட் இருக்குன்னு நினைச்சுட்டு போற ஒரு காரியத்தை அது உருவாக்குகிறது. சில நேரம் நமக்கு தெரியாது எப்ப முடியும். எங்க சபையில இருக்கிறவங்க கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிற மாதிரி ஒண்ணுக்கு மேல இது அலை அடிக்கிற மாதிரி வந்துகிட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த ரெண்டு பிள்ளைங்க பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்குது. இப்ப கூட இங்க இருந்து போன் பண்ணி விசாரிச்சுக்கலாம் இருந்தேன், ஒண்ணுல தேர்னா இன்னொன்னு வந்திருக்குது. பயமுறுத்துற மாதிரி கூட இருக்கும். சில பேர் உங்களுக்கு இது உங்களுக்கே வாழ்க்கை அனுபவிச்சிருப்பாங்க. உங்களை பத்தி தப்பா பேசுவாங்க, ஏண்டா அப்படி பேசுறாங்க. உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னதான் செய்ய முடியும்? எங்க ஊர்ல இருந்தா பண்ணிடலாம் மட்டும் இல்ல, பணத்தையும் கொண்டாந்துட டெஃபமேஷன் கேஸ் போட்டு அவன் அவ்வளவுதான். ஒரு வார்த்தை தவறா பேசுன எழுதுன அதுல உண்மை இல்லன்னு சொன்னா $100,000 கிடைச்சிருப்பா எனக்கு. இங்கதான் ஒண்ணும் ஆகாதே, ஒன்னும் ஆகாது. கஷ்டமா தான் இருக்குமா இல்லையா? ஆனா நம்ம விசுவாசியா இருந்தா ஒன்னும் செய்ய முடியாது. ஒன்னும் ஆகா இருந்தா என்ன செய்யணும்? கர்த்தர் பார்த்துக்கு வாருங்கிற மட்டும்தான் நம்ம அதுக்குள்ளாக போகிற பொழுது ஆண்டவர் எண்ணத்தை கொண்டு பொறுமையை உண்டாக்குகிறார் இல்லையா. பொறுமையை உருவாக்கும் பாருங்க. விசுவாசம்ங்கிறது ஏதோ உணர்ச்சியே இல்லாத ஒரு காரியம் நம்ம நினைச்சுக்க கூடாது. கிரியையில நடைமுறைக்கு உகந்தது, நடைமுறைக்கு பயன்படுகிற இந்த விசுவாசம், உணர்ச்சிகளுக்கு எல்லாம் சம்பந்தப்பட்ட இந்த விசுவாசம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐரிஷ் பாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறார், டெட் டாங்லின் அவருக்கு பேர். அருமையான பிரசங்கி. அவர் ஒரு புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறாரு, விசுவாசம்னா அது சோதிக்கப்படணும், அது சோதிக்கப்பட்டே ஆகணும். சோதிக்கப்படுகிற பொழுது அந்த பரீட்சையில உள்ள ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லைங்கிற மாதிரி தான் அது தெரியும். அதான் அது அதனுடைய தன்மையே. There is no escape. படிச்ச ஒருத்தர் சொல்லியிருக்கிற, வேதம் தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லியிருக்க, அதுதான் சில நேரம் நமக்கு அப்படி இருக்குமா இல்லையா? தப்புறதுக்கே வழி இல்லாத மாதிரி தான் இருக்கும். எல்லாம் இருட்டா தான் தெரியும், அப்படிதான் தெரியும். ஆனா நமக்கு தெரியணும், நம்ம தேவன் இறையாண்மை உள்ள தேவன், தன் நேரத்திலையும் நேசிக்கிற நம்ம தேவன், இந்த இருட்டிலையும் போ, நான் போகணுங்கிறது தான் அவருடைய தீர்மானமாக இருப்பதனாலே நான் போய்த்தான் ஆகணும். ஜோப் இப்படித்தான் போயிருப்பான் இல்ல? ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சா இல்லையா இங்க இருந்த பொழுது தான் இறக்க போறேன்னு? அது சும்மா இல்ல, என் மேல எச்சி துப்புவாங்க, தன்னத்துல அடிப்பாங்க, அசிங்கமா பேசுவாங்க, அங்க காலெல்லாம் ரத்தம் சுட்ட, கையிலெல்லாம் ரத்தம் சுட்ட, அங்க இருக்கிற நேரத்துல கூட தேவையில்லாம பேசி நீ பெரிய ராஜான்னு சொன்னியே, ஏன் தேவ தூதர்கள்லாம் வச்சுட்டு இறங்கி வந்து எங்களெல்லாம் ஒண்ணும் பண்றது? ரெண்டு மூணு பேர் தானே நிக்கிறோம், பார்க்க தெரியுதா இல்லையா? இப்படிலாம் பேசிருக்கிறாங்களா இல்லையா? இப்பயே எவ்வளவோ பெருசா எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா ஏதாவது பண்ணு, ஆனா அவருக்கு தெரியுதா இல்லையா? ஒண்ணுமே செய்யக்கூடாதுன்னு, ஒரு பேச்சு பேசக்கூடாதுன்னு அவருக்கு தெரியுமா இல்லையா? அவருக்கு சோதனை வரலையா? எதுக்காக இதெல்லாம் இதெல்லாம் நிறைவேற்றணுங்கிறது ஒரு பெரிய நோக்கம் இருந்தாலும் நம்ம அதை பார்த்து படிக்கணும்னு அவர் வாழ்க்கை பூரா கத்து தரல. அதனாலதான் ஆட்டுக்குட்டிய கூட வச்சு எழுதி இருக்கிறாங்க இல்லையா, ஏசாயாவில் நொறுக்கப்பட்ட ஆடாக இருந்த பொழுதும் அது அமைதியாக இருந்துதான் இல்லையா? ஒரு சத்தம் வரலையே, அடிக்க கொண்டு போன ஆடாக இருந்தாலும் ஒரு சத்தம் வரலையே. இதெல்லாம் நமக்கு படிக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்குது பாத்தீங்களா, நமக்கு பத்திர. இது விசுவாசம் சம்பந்தமானதுங்க. ஒரு படம் இல்ல, சினிமா படம் இல்ல, காட்சி இல்ல, நம்ம அட்மயர் பண்றதுக்காக வாசிக்க வேண்டியது இல்ல. நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அனுபவிக்க வேண்டியதுதான். எல்லா தொல்லைகளுமே ஒரே மாதிரி இருந்துறாது. சில நேரம் நம்ம படுறது அக்கினியில போய் வர்ற பரீட்சை மாதிரி தான் இருக்கும். ஆனா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அது நமக்கு பொறுமையை உண்டாக்கும், அது நமக்கு பொறுமையை உண்டாக்கும் பாத்தீங்களா, பொறுமையை நிச்சயமாக உண்டாக்கும். 1 பேதுரு 4 அதிகாரம் நம்ம வாசிச்சு பார்ப்போம். 4 அதிகாரம் 13 வசனம் இப்படி சொல்லுகிறது, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். யாக்கோபு மட்டுமே சந்தோஷப்பட சொன்னாரு, பேதுருவும் சந்தோஷப்பட சொல்றாரு. ஏன்? கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படுகிற பொழுது, அவருடைய வருகையின் பொழுது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக, அப்ப அதுல நீங்க சந்தோஷப்படும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நம்ம பாடுகள் நமக்கு வாழ்க்கையில வந்து பரிச்சையா போகிற பொழுது கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நம்ம பங்காளிகளாக்கப்பட்டிருக்கிறோங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும். ஆகவே அதை நம்ம ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கணும். பவுல் அப்போஸ்தலன் சொல்லல, பல இடத்துல சொல்லி இருக்கிறானே. 2 கொரிந்தியர் 1:5 எடுத்து பாருங்க என்ன சொல்லி இருக்கிறாரு. 2 கொரிந்தியர் 1:5 எப்படி 5வது வசனம் எப்படி எனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. கிறிஸ்துவின் பாடுகள் எப்படியா அவங்ககிட்ட பெருகிச்சு? கிறிஸ்துவை பற்றி நீ விசுவாசிக்க நீ பிரசங்கிக்கிற பொழுது அது பிடிக்காம உன்னை ஜெயில தூக்கி போட்டாங்களா இல்லையா? அது கிறிஸ்துவுக்காக படுகிற பாடு. இன்னைக்கு கிறிஸ்து உயிரோடு இங்கு இல்லாததனாலே கிறிஸ்துவை வெறுக்கிறவர்கள் நம்மை வெறுப்பார்கள், நமக்கு துன்பம் கொடுப்பாங்க, நம்ம கஷ்டப்படுத்துவாங்க. அதை நம்ம கிறிஸ்துவுடைய பாடுகளாக நினைச்சு நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷமா ஏத்துக்கணும். அவருடைய வருகையின் காலத்தில் நம்ம சந்தோஷப்படும்படியாக நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது அப்படிதான். நம்ம அதை எதிர்நோக்கம் பொறுமையை நமக்கு உண்டாக்கும். கடைசியா ஒரு காரியத்தை பார்ப்போம், அது என்னன்னு சொன்னா, நம்முடைய இந்த மாதிரியான தொல்லைகள் துன்பங்கள் நம்ம அனுபவிக்கிறதுக்கான காரணங்களை இங்க யாக்கோபு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அதையும் பாருங்க, 3வது வசனத்துல 4வது வசனத்துல நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இல்லாதபடி பூரணராயும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவுது. அதான் காரணம். ஏ இந்த துன்பங்களை நம்ம எதிர்நோக்கணும், சந்தோஷப்படணும், சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். அது நமக்கு விசுவாசத்துக்கு ஏற்பட்ட பரீட்சை. அந்த பரீட்சைக்குள்ளாக போகிற பொழுது அது நமக்கு பொறுமையை உண்டாக்குகிறது. அதனால இறுதியா நமக்கு நடக்க போகிறது என்னது? நாம ஒன்றிலுமே குறைவில்லாதவர்களாய் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்க போகிறோம். ஆகவே அந்த பொறுமையை அதனுடைய எல்லையை அடைகிற வரையும் நம்ம பொறுமையா இருக்கணும். பெரிய சத்தியம் இல்லைங்களா? ஒரு பெரிய சத்தியத்தை சொல்றாரு. நம்ம விசுவாசம் சோதிக்கப்படுகிறது இந்த ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையின் மூலமாக. ஒருத்தன் என்ன திட்டுறான், அசிங்கமா பேசுறான், என்னால ஒண்ணும் செய்ய முடியல. சில பேர் அதை கூட கேட்டு அநியாயத்துக்கு நம்புறாங்களும் இருக்கிறாங்க, கிறிஸ்தவனுங்கன்னு சொல்லிடு. நான் ஒண்ணுமே செய்ய முடியல, ஆனா இருந்தாலும் அவனை அடிக்க முடியாது. அடிக்க முடியுமா? ஆள் வச்சு அடிக்க முடியுமா? அதெல்லாம் அவிசுவாசி செய்யற, நான் செய்யக்கூடாது, நான் கிறிஸ்தவன், என்ன செய்யணும்? இது சோதனை. அந்த சோதனைக்குள்ளாக இது முடிகிற வரையும் போய்தான் தீரணும். நான் போகிற பொழுது எனக்கு ஆண்டவர் என்ன ஏற்படுத்துகிறார்? பொறுமையை ஏற்படுத்துகிறார். அந்த பொறுமையை மற்றவர் பார்த்து என்னங்க இவ்வளவு தூரம் அசிங்கம் பேசினா ஒரு அமைதியா இருக்கிறாரேன்னு படிச்சுக்கிறான் இல்லையா? இந்த மனுஷங்கிட்ட ஏதோ அற்புதம் இருக்குன்னு யோசிக்க வைக்கதா இல்லையா? அப்ப அத பொறுமையாக நாம் போகிற பொழுது கர்த்தரில் தங்கி இருந்து அவன் பேசலாங்கிறதுக்காக அவனை நான் அசிங்கமா பேசாம நான் அதுக்குள்ளாக போய் இது ஏதோ இதை ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஏதும் பிரச்சனை இருக்கலாம் அப்படி நினைச்சு பாருங்க. அப்படி அந்த பொறுமைக்குள்ளாக அது ஒரு எல்லையை அடைகிற வரையும் எந்த அளவுக்கு இந்த பிரச்சனையை நான் சந்திக்கணுமோ அது எப்ப முடியுங்கிறது தேவனுக்கு தெரிந்திருக்கிறதுனாலே அது முடிகிற வரையிலும் அதற்கு இடம் கொடுத்து அமைதியாக அதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு ஜபத்தோடு கர்த்தரில் தங்கியிருந்து நான் அது எல்லையை அடைகிற வரையும் போகிற பொழுது அந்த பொறுமை கடைசியில் அது தனக்குரிய காரியத்தை நிறைவேற்றி கொண்டு நமக்கு என்ன நடக்குது? நாம் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய். அப்படின்னு சொன்னா வீடு பூரா பணம் நிறைய போகுதா? இல்ல, இயேசுவுக்குள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் முதிர்ச்சி அடைந்தவர்களாக வருகிறோம். புடம்போடப்பட்ட பொன் போல நாம் வளருகிறோம். இதைத்தான் கிருபையிலும் ஞானத்திலையும் வளருகிறதுன்னு சொல்லி. கிருபையிலும் ஞானத்திலும் ஒரு கிறிஸ்தவன் வளர்றதுக்கு தொல்லைகள் பிரச்சனைகளும் ஒரு அதுல ஒரு பகுதியா தான் இருக்கு. தொல்லைகள் பிரச்சனை இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாது. புரியுதுங்களா? வாழ்ந்துடவே முடியாது. வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லி அல்பர்டன் மார்ட்டின் ஒரு நூல் எழுதி தமிழ்ல வெளியிட்டு இருக்கிறோமா இல்லையா? வாசிச்சு பாருங்க. அதுல சொல்லி இருக்கா இல்லையா? துன்பம் வாழ்க்கையில சகஜம்ப்பா. அது ரெஜிஸ்டர் பண்ணலன்னு சொன்னா அவனுக்கு கிறிஸ்தவமே புரியாது. ஏன்? இயேசுடைய வரலாறே துன்பத்தின் வரலாறா தானே இருக்கு. அதை வச்சு ரோமன் கத்தோலிக்க கொச்சப்படுத்திடுறான். நம்ம அப்படியும் செய்யக்கூடாது. ஆனா துன்பம் நமக்கு சகஜம், ஆனா தொல்லைகள் நமக்கு தடைகள் இல்லை, வளர்ச்சிக்கு படிக்கற்களா இருக்குது. இப்படிதான் நம்ம பார்க்கணும். நம்ம கடைசியில நம்முடைய விசுவாசத்துல வளர்ந்து கிறிஸ்துவுக்குள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் முதிர்ச்சி அடைகிறோம்ங்கிறத தான் இங்க நம்ம கம்ப்ளீட்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. பூரணர்களாகி, நம்ம பூரணர்களாகி என்னத்துல பூரணம் ஆகிறோம்? ஒழுக்கத்தில் வளர்றோம். ஒழுக்கத்தில் நம்ம வளருகிறோம். நம்முடைய மன வளர்ச்சி அதிகமாக ஏற்படுகிறது. வேத அறிவுல வளருகிறோம். வேத சத்தியங்களை அனுபவபூர்வமாக வாழ்ந்து காட்டி இருக்கிறோம். அதற்குள்ளாக போய் வந்திருப்பதனாலே இதனால நமக்கு என்ன செய்கிறது? கிறிஸ்துவுக்குள்ள வளர்ச்சியும் முதிர்ச்சியும் ஏற்படுகிறது. தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்கு. புரியுதுங்களா? நான் முடிக்க போறேன். ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகளை நீங்க எப்படி எதிர்க்க நோக்கி கொண்டிருக்கிறீங்க? இந்த விதமா பாக்குறீங்களா? ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்கிறீங்களா? ஏற்கனவே சொல்லிட்டேனே, தொல்லைகள் துன்பங்கள் ரொம்ப வலி ஏற்படுத்தும். வலி ஏற்படுத்தாத தொல்லை துன்பம் இல்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா ஒரு பெயினா இருக்கும் இல்லையா? இருக்கும். சில நேரம் அழுகையும் வரும். சில நேரம் அழுகாம சகிச்சுக்கலாம், இருந்தாலும் பெயினா தான் இருக்கும். சில நேரம் இருதயமே வெடிச்சிடுற மாதிரி இருக்கும். யாரு ஒருத்தனுமே இல்லாத ஒரு இடத்துக்கு போயிடலாமான்னு கூட இருக்கும். ஏன்னா நம்ம ரத்தத்தாலும் சரீரத்தாலும் உருவாக்கப்பட்டிருக்கிற மனிதர்களாக இருப்பதனால இதெல்லாம் நமக்கு வரத்தான் செய்யும். அதெல்லாம் எப்படி தாங்குறீங்க? யாக்கோபுடைய ஆலோசனை தேவையா இருக்கா இல்லையா? இவங்கெல்லாம் இவர் எழுதிக்கிட்டு இருக்கிற கிறிஸ்தவர்கள் நல்லா படிச்ச முதிர்ந்த கிறிஸ்தவர்கள். ஆனா இப்ப என் வாழ்க்கையில கஷ்டம் வந்திருக்குது. யாக்கோபு சொல்றாரு, உனக்கு கொடுக்கற மாதிரி ஏதாவது புதுசா ஒரு நவீன குலுசை எனக்கிட்ட இல்ல. தெரிஞ்சதான் எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். எனக்கு வந்தாலும் இதுதான். ஆகவே நம்ம தெரிஞ்சிருக்கிறத தான் நம்ம நடைமுறைக்கு ஏத்ததா பயன்படுத்தி அதுக்குள்ளாக போய் வரணுமே தவிர வேற வழியே இல்லை. இந்த நெருப்புல நீ போய் வந்தே ஆகும். அதுதான் உன்னை யாருன்னு காட்டுறது மட்டும் இல்ல, உன்னை வளர்க்க போகுது. இந்த நெருப்புக்கு நீ பயந்தாயானால் யார விசுவாசிக்கிறாங்கிறது தான் க்வெஸ்சன். இங்க எப்படி உங்க துன்பங்களை நீங்க எதிர்நோக்குறீங்க பாத்தீங்களா? ஏன் படிக்க வேண்டியது அவசியமா இருக்குது? படிச்சு புரிஞ்சு சிந்திச்சு ஜபத்தோட வாழ்க்கையில கடைபிடிக்கிற பொழுது அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கும். மட்டுமில்ல, நம்ம குடும்பங்கள், நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அது இருக்கும். இப்ப எனக்கு நம்ம வந்து குஜராத்ல ஒரு சபை ஒன்று ஏற்படுத்தணும். அவர் வந்து விஸ்வவாணியில வேலை செஞ்சு அதெல்லாம் சரியில்லை, சத்தியத்தின் படி நடக்கணும்னு வெளியே வந்ததுனால அவர் பென்ஷன் பணத்தெல்லாம் புடுங்கிக்கிட்டு, கிறிஸ்தவங்க தான், புடுங்கிக்கிட்டு ரொம்ப அசிங்கமெல்லாம் பேசிட்டாங்க. ஒரு பொறுமையா இருந்து அதெல்லாம் தாங்கிக்கிட்டு புது சபை ஆரம்பிச்சு இப்ப அது அழகா ஓடிக்கிட்டு, யாரையும் பத்தியும் பேசல, ஒன்னும் செய்யல, எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு பிள்ளைங்கெல்லாம் சொன்னிச்சு, அப்பா பெரிய ஸ்தானத்துல இருந்தவர் இப்ப எல்லாம் எப்படி சாப்பிட போறோம்னு கூட கேட்டிருக்கு. ஆண்டவர் கொடுப்பாருமா அப்படின்னு தாங்கிக்கிட்டு தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிற பொழுது அந்த மனுஷன் தன்னுடைய கர்த்தருடைய விசுவாசத்துல வளர்றத நான் பாக்குறேன். நம்ம அதனால கத்துக்கிறோமா இல்லையா? இயேசுடைய வல்லமையை மனுஷன்ல பார்க்க முடியுதா இல்லையா? வேற யார் அவருக்கு இவ்வளவு தூரம் ஒரு தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்க முடியும்? இயேசு தன்னுடைய ஆவியின் மூலமாக. அதை நம்மளும் செய்ய முடியும். அந்த இயேசுல நம்ம தங்கி இருக்கிறதன் மூலமா அந்த இயேசுடைய வாழ்க்கையை வார்த்தைகளை ஏற்று நம்ம நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளை எதிர்நோக்குகிற பொழுது அதே காரியம் தான் நமக்கும் நடக்கும். ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, தொடர்ந்து நீர் மத்தியிலிருந்து எங்களோடு பேசிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். தொல்லைகள், பிரச்சனைகள், கஷ்டங்களை பற்றி வேதத்தில் எவ்வளவோ காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அதிகமாக கிருபை பாராட்டி ஆவியானவர் மூலமாக பேசி உங்களுடைய விசுவாசத்திலே நாம் இன்னும் புடம் போட்டவர்களாக தேறினவர்களாக வெளிப்படும்படியாக எங்களை கொண்டு நடத்தும். சத்தியத்திலே அதிக ஞானத்தை கொடுக்கும். விசுவாசத்தோடு முறுமுறுப்பில்லாமல் வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிற ஒரு மன பக்குவத்தை கொடுக்கும். தொடர்ந்து நடக்க போகிற இந்த கூட்டங்களையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம், ஆமேன்.